கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் வருவதாக என்ற வாழ்த்துக்களுடன் மீண்டுமாக தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற மற்றும் ஒரு வாய்ப்புக்காக நாம் தாழ்மையோடு தேவனுக்கு நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுத்து நாம் இந்த ஒரு புக் ஸ்டடிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். கடந்த சில வாரங்களில் சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு புஸ்தக படிப்புக்குள்ள நாம் போயிட்டு இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும், நாம முதல் முதலாவது நம்ம பார்த்த ஒரு பாடம் நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க என்ன வந்துட்டு மனசுல நினைவு வச்சுக்கொள்ளணும்னா, அட்லீஸ்ட் எந்த பாடம் போயிட்டு இருக்குது, எந்த பாடத்துல எந்த தலைப்பு போயிட்டு இருக்குது, அதை நாம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ நம்ம முதல்ல நம்ம பார்த்தோம் அந்த பாடத்தினுடைய பேர் உங்களுக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்கு? சிருஷ்டிப்பு. சிருஷ்டிப்பை பத்தி நாம பார்த்தோம் முதலாவது ஒரு பாடம், சாப்டர் 1. இப்ப நாம ரெண்டாவது பாடத்துக்குள்ள கடந்த வாரத்திலிருந்து நாம் நுழைஞ்சிருக்கிறோம். அப்ப இந்த ரெண்டாவது பாடம் அதனுடைய தலைப்பு புதிய சிருஷ்டி. ஃபர்ஸ்ட் சிருஷ்டி, நெக்ஸ்ட் புதிய சிருஷ்டி. அப்போ புது சிருஷ்டி என்ற தலைப்பின் கீழே கடந்த வாரத்துல நாம நுழைந்திருக்கிறோம். அப்போ கடந்த வாரத்துல புது சிருஷ்டியை பத்திட்டு சில பொதுவான கருத்துக்கள் ரசல் எழுதியிருந்த காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தோம். அப்போ இன்னைக்கு நாம சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடத்தை நாம ரெண்டா பிரிச்சுட்டு ரெண்டாவது பாகத்துக்குள்ள நாம் நுழைறோம். இதோட நாம இந்த பாடம் முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு அடுத்த வாரம் தேவன் கிருபையில மூன்றாவது பாடத்துக்குள்ள நாம் நுழைவோம். அப்போ இன்னைக்கு இந்த ரெண்டாவது பாகத்துக்குள்ள நாம கடந்து செல்லலாம். அப்போ பாயிண்ட்ஸ் மறுபடியும் தொடர்ச்சியாக வெறும் பாயிண்ட்ஸ் தான் நம்ம கொடுக்க போறோம். அப்போ இது ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான், உங்களுக்கு நல்லா தெரியும். சப்ஜெக்ட்ஸ் கொடுக்கறது இல்ல, வசனங்கள் வசனங்கள் வசனங்கள், அப்புறம் கோர்வையான சில கருத்துக்கள் அல்ல. மாறாக ஏற்கனவே வசனங்களை கோர்வையான கருத்துக்களின் மூலம் அவர் புக்ல எழுதியிருக்கிறாரு. அந்த புக்ல இருக்கிற சில பாயிண்ட்ஸ் நாம எடுத்து உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப இந்த புது சிருஷ்டியை பத்திட்டு மறுபடியும் அவர் அந்த சில பொதுவான கருத்துக்கள் அந்த பாடத்துல பேசியிருக்கிறார். அந்த காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய தெய்வீக திட்டம், இந்த தெய்வீக திட்டத்தினுடைய அம்சங்கள், சிறப்பான அம்சங்கள், அது எவ்வளவு சிமெட்ரிக்கலா இருக்கு அப்படின்னா, எவ்வளோ ஒருமைப்பாடோட இருக்குது, எந்த ஒரு குளறுபடியும் இல்லாம ஒரே சீரான ஒரு திட்டத்தை தேவன் போட்டிருக்கிறார். அந்த திட்டத்தினுடைய மகிமை நம்ம உணர்ந்து கொள்வது எங்க இருக்குது அப்படின்னு சகோதரர் சொல்கிறார் என்றால், இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை புரிந்து கொள்ளணும்னா, அதற்கு முதலாக நாம எதை புரிந்து கொள்ளணும்னா, இந்த புது சிருஷ்டிகளை எப்படி தேவன் ரொம்ப வித்தியாசமா இந்த உலக ஜனங்களை எல்லாம் இருந்துட்டு தனியாக பிரிச்செடுத்து அவங்களை தனியாக பிரிச்சு எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு தனியான ஒரு சிறப்பான ஒரு அழைப்பு கொடுக்கிறார். பரம அழைப்பு கொடுத்துட்டு அவர்கள் விஷயத்துல எல்லா விதத்திலையும் தனித்தனியா விசேஷமா அவங்களை அவர் வந்துட்டு கையாண்டு அவங்களை மேல எடுத்துக்கொள்கிறாருங்கிறதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும் என்று சொல்றார். அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லும் போது, புது சிருஷ்டியினுடைய அழைப்பு, அவங்களுடைய மகிமை, அவங்கள் கடைசியா பெற்றுக்கொள்ள போகிற நிலைமை, இதையெல்லாம் நாம் என்னைக்கு தெளிவா நாம புரிந்து உணர்ந்து கொள்கிறோமோ, அப்பதான் தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய மகிமை கூட நமக்கு சரியான விதத்துல புரியும் என்று சொல்றார். இது எப்படி அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் நம்ம உங்களுக்கு முன்னாடி சொல்லலாம். இப்ப சப்போஸ் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்குது, ஒரு ஆட்சி முறை இருக்குது இல்லைங்களா, ஒரு ஆளுகை முறை இருக்குது. ஆனா அதுக்கு நிறைய சட்ட திட்டங்கள் எல்லாம் போட்டுருக்கிறாங்க. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் நம்ம சொன்னோம்னா நிறைய சட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்குள்ள போய் நம்ம பூந்து வரணும்னு எவ்வளவு அருமையான திட்டம் போட்டுருக்காங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அது எப்படி நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ளலாம்னா, சில அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அமைப்புக்குள்ள இருக்கிற சில முக்கியமான பதவிகளை நீங்க புரிஞ்சு அந்த பதவிகளினுடைய பவர் நீங்க புரிஞ்சீங்கன்னா அந்த ஆளுகையே உங்களுக்கு என்ன ஆகும் புரியும். உதாரணத்துக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்திலேயே உயர்ந்த பதவின்னு சொல்லிட்டா எது சொல்றாங்க, கலெக்டர் சொல்றாங்க, ஐஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் சொல்றாங்க. அப்போ ஒரு கலெக்டர் நீங்க பாக்கணும், ஒரு கலெக்டர்னா கலெக்டர் யாரு, கலெக்டருக்கு என்ன தகுதி வேணும், அவருக்கு என்ன மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அவருக்கு எப்படிப்பட்ட இன்டர்வியூ இருக்கும், அவருக்கு எப்படிப்பட்ட ட்ரைனிங் இருக்கும், அப்புறம் அவர் எதையெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு அந்த கலெக்டர் ஆவாரு, கலெக்டர் ஆகி சேர்ல உக்காந்துட்டா அவருக்கு கிடைக்கிற பவர்ஸ் என்ன, அந்த ஒரு ஆளுகை பவர் வச்சுட்டு அவர் எவ்வளவு காரியங்கள் செய்யலாம், இதெல்லாம் நம்ம உணரும் பொழுது, அப்போ இது எல்லாம் வந்துட்டு பெரிய லெவல்ல போட்டுருக்காங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் பெரிய சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய மகத்துவம் நமக்கு புரியிருக்க முடியும் இல்லீங்களா. அப்போ அந்த ஒரு கோணத்துல ரசல் சொல்லும் போது, எப்ப நம்ம புது சிருஷ்டியினுடைய அழைப்பு, அவங்களுடைய தெரிந்து கொள்ளுதல், அவங்களுக்கு கொடுக்கற பரீட்சைகள், அவங்களுக்கு கொடுக்கற சோதனை, அவங்களுக்கு தேவன் உயர்த்துற அந்த மகிமை, இதெல்லாம் நம்ம தெளிவா புரிந்து கொள்கிறோமோ, அப்பதான் தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய அம்சமும் கூட நமக்கு சரியான வகையில அங்க புரியும் அப்படின்னு சொல்றார். இது ஒரு முதல் பாயிண்டா இருக்கட்டும். அப்ப நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் இந்த புது சிருஷ்டிய இந்த உலக ஜனங்களுக்குள்ள இருந்துட்டு அழைக்கும் பொழுது, இந்த புது சிருஷ்டிகளை எதற்காக தேவன் வந்து அழைக்க வேணும்? தேவன் புது சிருஷ்டிகளை அழைக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் இருக்கலாமா? கண்டிப்பா இருக்கணும். அப்போ தேவன் புது சிருஷ்டிகளை அழைக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அந்த அழைப்பதற்கு என்ன காரணம், பர்பஸ் என்ன, புது சிருஷ்டிகளை என்ன காரணத்துக்காக தேவன் முதல்ல அழைக்கணும் அப்படி சொல்லும் போது, அதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கிறதா இந்த புக்ல நாம பார்க்கிறோம். ரெண்டு காரணங்கள் சகோதரர்கள் சொல்றார், ரெண்டு காரணங்கள் புது சிருஷ்டியை அழைப்பதற்கான ரெண்டு காரணங்கள். அந்த ரெண்டு காரணங்கள் நம்ம எப்படி சொல்லலாம்னா, இந்த ரெண்டு காரணங்களும் யாரோட தொடர்புடையதா இருக்குதுன்னா, இந்த உலக ஜனங்களோடு தொடர்புடையதா இருக்கு. இப்ப நீங்களே சொல்லலாம், ஏதாவது ஒரு காரணமா கரெக்டா சொல்லிடலாம். புது சிருஷ்டியை தேவன் எதற்கு அழைக்கணும், என்ன நோக்கம் தேவனுக்கு புது சிருஷ்டி வச்சுட்டு, ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. புது சிருஷ்டியை தேவன் அழைச்சி செலக்ட் பண்ணி உயர்த்தி என்ன பண்ண போற, என்ன காரணத்துக்காக, அந்த தான் கேட்கிறோம். அது ரெண்டுன்னு சொல்லிட்டார் பிரதர்ஸ்ல, அந்த ரெண்டு என்னவா இருக்கலாம் நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க. தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றணும், பொதுவான ஆன்சர், எனக்கு பர்டிகுலரா வேணும், சரிங்களா? யோசிங்க, இது குரூப் டிஸ்கஷன் சொல்லியாச்சு, சப்ஜெக்ட் இல்ல, நீங்க நிறைய பதில் சொல்லணும், யோசிப்போம். சொல்லிடலாம் பிரதர். ஆளுகை எப்போ, எப்போ 1000 வருட அரசாட்சி, அது ஒரு காரணம். செகண்ட் காரணம் இது சொல்றாரு. ஆனா முதல்ல ஒரு காரணம் இருக்குது. அப்போ இந்த புது சிருஷ்டி தேவன் அழைப்பதற்கான ரெண்டு முக்கியமான காரணங்கள் அப்படின்னா, இந்த காரணங்கள் நாம் ஏன் புரிந்து கொள்ளணும் என்றால், இன்றைக்கு நாம் யாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், புது சிருஷ்டி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவன் நம்மளை இந்த நோக்கத்துக்காகத்தான் அழைத்திருக்கிறார் என்று நம்ம உணரும் பொழுது, அந்த நோக்கம் நம்ம மூலம் இப்போ நிறைவேறிட்டு இருக்குதா இல்லையான்னு நாம் என்ன பண்ணணும், யோசிக்கணும். ஒருவேளை இல்லைன்னா நாம என்ன பண்ணிக்கணும், இப்ப நாம விழித்துக் கொள்ளணும் இல்லைங்களா? அப்ப அந்த புது சிருஷ்டிக்கு அவர் அழைப்பதற்கான ரெண்டு காரணங்கள், இந்த மனுக்குலத்தோட தொடர்புடைய காரணங்கள் தேவன் சொல்ல போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்துட்டு இந்த புது சிருஷ்டிக்கு இந்த பூமியில இருந்துட்டு தேவன் தெரிந்தெடுத்துக் கொள்ளும் போது, அவர்களை வைத்து மற்ற புது சிருஷ்டிகளை கூட அவர் என்ன பண்றார், இதுதான் இந்த பூமியில புது சிருஷ்டிகள் ஜீவனோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவங்களை வைத்து தேவன் செய்கிற ஒரே வேலை. இந்த பூமியில இருக்கிற எல்லா புது சிருஷ்டிகளையும் தேவன் யாரை வச்சுதான் செலக்ட் பண்றாரு, மற்ற புது சிருஷ்டிகளை வச்சுதான். இதை நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம்னா, இந்த அறுவடை வேலையை தேவன் யாரை வச்சுதான் செய்யறாரு, ஒவ்வொரு புது சிருஷ்டிகளையும் வச்சுதான் செய்யறாரு. அப்ப இந்த புது சிருஷ்டிகளை கிறிஸ்துவோடு கூட கூட்டி சேர்க்கறதுக்காகவும் புது சிருஷ்டிகளை தேவன் என்ன பண்றாரு, அவர் செலக்ட் பண்றாரு. அப்ப அந்த வேலையை நடக்கும் பொழுது சைமல்டேனியஸா, அதாவது சைட் பை சைடு என்ன வேலையெல்லாம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த சத்தியத்தை புது சிருஷ்டிகள் போயிட்டு மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்களையும் புது சிருஷ்டியா உருவாக்கி தேவன்கிட்ட சேர்க்கிறாங்க. அப்ப இந்த சத்தியம் சொல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே சத்தியத்தை சாட்சியாக யாருக்கு கூட அறிவிக்கிறார்கள் பார்க்கிறோம், உலகத்துக்கு கூட அறிவிக்கிறாங்க. அப்ப இதே சத்தியத்தை சாட்சியா உலகத்துக்கு அவங்க அறிவிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த உலக ஜனங்கள் இவர்களுக்கு இவங்களை வந்துட்டு சில உபத்திரவங்களுக்குள்ள போடுவாங்க. அப்போ சில பாடுகள் சிருஷ்டிகள் கூட இந்த புது சிருஷ்டிகள் இந்த சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கும் போது என்ன பண்றாங்க, இந்த பூமியிலேயே பெற்றுக்கொள்ளுகிறாங்க, யாருங்கிட்ட, இந்த உலக ஜனங்கள் கிட்ட. அப்போ அந்த முக்கியமான முதல் காரணம் என்ன அப்படின்னா, மற்ற புது சிருஷ்டிகளை தேவன் அவரிடத்துல சேர்த்துக் கொள்வதற்கும் யாரைத்தான் பயன்படுத்துறாருன்னா, இந்த புது சிருஷ்டியவே தான் பயன்படுத்துற. புது சிருஷ்டிகளை தேர்ந்தெடுக்கணும். உயிர்த்தெழுதலுக்கு கொஞ்சம் முன்னால வரைக்கும், அதாவது நம்முடைய மரணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கையை முழுக்க நம்ம என்னதான் செய்ய போறோம், தேவன் என்னதான் பர்பஸ் மைண்ட்ல வச்சுட்டு நம்மளை கூப்பிட்டு அப்படின்னா, மற்ற புது சிருஷ்டிகளை நாம என்ன பண்ணணும், இந்த சத்தியம் கொண்டு போய் கொடுக்கணும், அவங்களை வளர்த்தணும், அவங்களை வழி நடத்தணும், அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். அப்போ இப்படியாக கிறிஸ்துகிட்ட எல்லா புது சிருஷ்டிகளையும் சேர்க்கிற அந்த முதல் அறுவடை வேலை இருக்குது. இப்ப நெக்ஸ்ட் மறிச்சு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது, ரொம்ப பெரிய அளவுல இந்த புது சிருஷ்டிகளுடைய வேலை இருக்கு. அது நீங்க பிரதர் சொல்லிட்டா ரொம்ப கரெக்டா, என்னன்னா கிறிஸ்துவோடு கூட அவருடைய சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு அந்த 1000 வருட அரசாட்சியில ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு மத்தியஸ்தர வேலையை யார் கூட செய்யறாங்க பாருங்க, கிறிஸ்துவோடு கூட சேர்ந்துட்டு இந்த புது சிருஷ்டிகள் இருந்துட்டு இந்த உலக ஜனங்கள் எல்லாரையும் பரிபூர்ணத்துக்குள்ள கொண்டு போறது, இது ரெண்டாவது வேலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ரெண்டாவது வேலை நம்ம செய்யும் பொழுது, தேவன் இந்த ரெண்டாவது வேலையை செய்யறதுக்கு, அதாவது 1000 வருட அரசாட்சியில ஆளுகை பண்றதுக்கு புது சிருஷ்டிகளை தான் தேவன் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் வந்துட்டு தேவன் ஒருவேளை தேவ தூதர்களை எல்லாம் செலக்ட் பண்ணல, இல்லீங்களா? ஆளுகை பண்றோம், ஆசீர்வாதம் பண்றோம். ஏன் தேவ தூதர்களை எல்லாம் தேவன் செலக்ட் பண்ணாம இந்த புது சிருஷ்டிக்குல இந்த மனு குலத்துக்குள்ளேயே இருந்துட்டு அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார்னு சொல்லும் போது, இந்த ஆளுகை மற்றும் ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்லயும் புது சிருஷ்டிகளை விட்டா ஒரு பெட்டர் ஆளு யாருமே, விசேஷமான ஆட்கள், அதாவது அதற்கு பொருத்தமான ஆட்கள் வேற யாருமே இல்ல அப்படின்னு தேவன் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இப்ப நமக்கு 1000 வருட அரசாட்சியில் ஆளுகைன்னு சொல்லும் போது யார் மேல ஆளுகை பண்ணுவாங்க? இந்த புது சிருஷ்டிகள் ரொம்ப பலவீனமான உலக ஜனங்கள். இன்னைக்கு லிஸ்ட் போட்டோம்னா இருக்கிற கிரிமினல்ஸ் எல்லாம் அங்கதான் வருவாங்க, எல்லா குடிகாரரும் கூட அங்கதான் வருவாங்க. அப்போ இந்த இப்படிப்பட்ட பலவீனமான சிறிய ஜனங்களை வழி நடத்தணும் என்று சொல்லும் பொழுது, இல்லாட்டி இவர்கள் மேல ஆளுகை செலுத்தணும் என்று சொல்லும் போது, அந்த ஆளுகை, ஆளுகையில நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னென்ன வித்தியாசம்? நம்ம என்ன அது சொல்லுவோம், நம்ம டிக்டேட்டர்ஷிப் சொல்லுவோம் இல்லீங்களா, அதாவது கொடுங்கோல் ஆட்சி சொல்லுவோம், அது கூட ஆளுகை தான். அப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா இரும்புக்கரம் இல்லீங்களா, அயன் ரூல் சொல்லுவோம், இரும்புக்கர ஆட்சி சொல்லுவோம். ஆனா இந்த புது சிருஷ்டிக்குல தேவன் எதற்கு தான் தேர்ந்தெடுக்கிறாருன்னா, இந்த ரெண்டு ஆளுகையும் யாரும் செய்ய போறது இல்ல. இந்த புது சிருஷ்டிகள் செய்ய மாட்டான். இந்த புது சிருஷ்டிகள் என்ன ஒரு ஆளுகை செய்வாங்கன்னா, என்னன்னா ஒரு அன்பின் ஆட்சி இருக்கும். ஏன் இந்த அன்பின் ஆட்சி அவசியம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நமக்கு தெரியும் உலகத்துல எல்லா ஜனங்களும் எப்படி இருக்க போறாங்க, பலவீனமான ஜனங்கள் தான் அங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு அன்புல ஒரு ஆட்சி நடக்கணும். அது சமயத்துல இவங்க ஆளுகிறவர்களாகவும் இருக்கிறாங்க, ஆசாரியர்களாகவும் இருக்கிறாங்க. அப்ப பிரதர் ரசல் ரெண்டு வார்த்தை பயன்படுத்துறாரு, இந்த புது சிருஷ்டிகளை தேவன் 1000 வருட அரசாட்சியில உயர்த்தி அவங்களை ஆளுகை தரும் போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மாடரேட் ரூலர்ஸ் அண்ட் மெர்சிஃபுல் பிரீஸ்ட். அப்படின்னா அவர்கள் ஆட்சி எப்படி இருக்கும்னா, ஒரு அன்பில ஸ்தாபனமான ஒரு ஆட்சியா இருக்கும். அவங்களுடைய அந்த ஆசாரியத்துவம் எப்படி இருக்கும்னா, அது கூட ரொம்ப இரக்கத்துல நடக்கக்கூடிய ஒரு ஆசாரியத்துவமா இருக்கும். ஜேன் என்று நம்ம பார்க்கும் பொழுது, இப்படி இருந்தா தான் அந்த ஜனங்களை என்ன பண்ண முடியும், வழி நடத்த முடியும். அப்போ இந்த ஒரு தகுதி யார்தான் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏற்கனவே பாவத்துல விழுந்துட்டு, ஏற்கனவே தீமைக்கு அனுபவத்துக்குள்ள போயிட்டு, எல்லா வகையான தீமையில அனுபவம் பெற்றுட்டு இல்லைங்களா, அப்போ இந்த தீமையின் கொடுமையெல்லாம் உணர்ந்துட்டு ஏற்கனவே இந்த அனுபவங்களுக்குள்ள போயிருக்கிற இந்த புது சிருஷ்டிக்குனால மாத்திரம் தான் அந்த உணர்வுகளை எல்லாம் உணர்ந்துட்டு அதுக்குள்ள மறுபடியும் மாட்டியிருக்கிற ஜனங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்ல முடியும், ஒரு ஒரு ஆளுகை நடத்த முடியும், ஒரு ஒரு ஆசாரியத்தும் செய்ய முடியும். ஆனா தூதர்களுக்கு என்ன நம்ம சொல்ல முடியாது, தூதர்கள் கூட பாக்குறாங்க எங்க இருந்துட்டு, பரலோகத்துல இருந்துட்டு என்னென்னலாம் பாக்குறாங்க, இங்க இருக்கிற தீமையின் அனுமதி எல்லாம் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு பர்சனலா அந்த அனுபவம் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. அதுல வந்துட்டு அவ்வளவு என்ன பண்ணிக்கல, அடி வாங்கல இல்லைங்களா, அப்ப வந்துட்டு அவர்கள் அதை செய்ய முடியாது சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கு தகுதி இல்லாம போயிடுறாங்க. அப்ப பார்க்கும் பொழுது இந்த 1000 வருட அரசாட்சியில கூட தேவன் இந்த புது சிருஷ்டிகளை வச்சுதான் அவர் ஆளுகை பண்ண போறார். அப்ப சொல்ல பொழுது இன்னைக்கு ரொம்ப பொத்தம் பொதுவா நாம் சொல்லும் போது, ரொம்ப எளிமையா சொல்லும் போது, புது சிருஷ்டிய தேவன் அழைக்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு, இந்த ரெண்டு நோக்கம் இருக்குது. இந்த ரெண்டு நோக்கமும் மனுக்குலத்தோட சம்பந்தப்பட்ட நோக்கம் தான். ஒன்னு என்னன்னா, அவர்கள் இந்த பூமியில இருக்கும் பொழுதே இந்த மனுக்குலத்திலிருந்து மற்ற புது சிருஷ்டிகளை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒண்ணு சக்குன்னு மனசுல புரிஞ்சுக்காங்க. இன்னைக்கு நமக்கு வேலை என்னதான், புது சிருஷ்டிகளை உட்காந்து இருக்கிறோம், நமக்கு என்னதான் வேலை, இப்ப என்னதான் வேலை, இப்ப நம்ம ஒண்ணு பண்ணுவோம் என்ன தெரியுங்களா, அந்த 1000 இயர் ரெயின்ல நடக்க போறதை பத்தியே பேசிட்டு இருப்போம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது ரொம்ப நாளைக்கு இல்லாம போயிடுச்சு நமக்கு. 1000 இயர் ரெயின்ல என்னன்னா குளோரிஸ் இருக்குது நமக்கு தெரியாம போயிடுச்சு இல்லைங்களா, 1000 வருட அரசாட்சியில கரெக்ட் தான், அது ரொம்ப வேணும். ஆனா அதையவே பத்தி பேசிட்டு என்ன பண்ணிட்டு கூடாது, இன்னைக்கு என்ன பர்பஸ்க்கு தேவன் நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாரோ அதை என்ன பண்ணிட்டு நம்ம விட்டு நல்லா யோசிச்சு பாக்கணும். அப்ப இந்த புது சிருஷ்டிகளை யார்தான் சேர்க்க முடியும், மற்ற புது சிருஷ்டிகள் தான் அப்படின்னு சொல்லும் போது, இந்த அறுவடையின் வேலையில உங்கள் எங்கள் பங்கு இன்னைக்கு நம்ம யோசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் இல்லீங்களா. அப்ப இந்த ரெண்டு காரியம் நம்ம சொல்லும் பொழுது, இரண்டாவது 1000 வருட அரசாட்சியில ஆளுகை செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த 1000 வருட அரசாட்சியில ஆளுகை என்று சொல்லும் போது அது மாத்திரமே இவர்கள் உயிர் தெழுந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அல்ல. நாம அப்படி நினைச்சிடக்கூடாது. எப்படின்னா, இந்த 1000 வருட அரசாட்சியின் ஆளுகை புது சிருஷ்டிகளுடைய மகிமை வெளிப்படுவதற்கு ஒரு துவக்கம் தான் இல்லைங்களா. அவங்கள் பெற்றுக்கொண்ட அந்த மகிமை கனம் அழியாமை நிலைய அவங்க பிரயோகிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு கிடைச்சிட்ட முதல் வாய்ப்பு தான் எதுன்னு பார்க்கிறோம், இந்த 1000 வருட அரசாட்சியின் ஆளுகை. அதே சமயத்துல இவர்கள் பெற்றுக்கொண்ட மகிமை கனம் அழியாமை அந்த நிலையினுடைய ஒட்டு மொத்த வல்லமையும் பயன்படுத்துறதுக்கு தேவன் வச்சிருக்கிறாரு. என்ன காலம் வச்சிருக்கிறாரு, யுகா யுகம் முழுவதும் வச்சிருக்கிறாரு. அங்க அவங்க செய்வாங்க ரொம்ப கிராண்டர் ஒர்க், அப்படின்னா ரொம்ப பெரிய வேலைகள் அவங்க செய்வாங்க. ஆனா என்னென்ன வேலைகள் எல்லாம் யுகா யுகங்கள்ல செய்வாங்க அப்படின்னு இந்த வால்யத்துல சொல்லும் பொழுது அது நமக்கு தெரியல. ஆனா நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே வசனம் போன வாரம் பார்த்தோம், தேவன் சிருஷ்டி பிள்ளை கிறிஸ்து இயேசு எப்படி இருக்கிறார் பார்க்கிறோம், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கணும், அப்ப யுகாயுகத்துல என்ன என்ன காரியம் நடந்தாலும் அதுல யாருக்கு முதன்மை கிடைக்கும்? கிறிஸ்து இயேசுக்கு கிடைக்கும். அப்ப கிறிஸ்து இயேசுக்கு யுகாயுகத்துல எல்லா விஷயத்திலையும் தேவன் முதன்மை நிலைமை கொடுத்துட்டாருன்னா நமக்கு ஒரு சொந்தமான ஒரு வசனம் இருக்குது. இயேசு கிறிஸ்து அவர் வாயிலே சொல்லிட்டாரு. என்னன்னா நம்ம அவரை பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்? நாம அவர் இருக்கிற பிரகாரமாவே நாம அவரை பார்ப்போம் இல்லைங்களா? அப்போஸ்தலரோட வார்த்தையில அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை நாம அவர் இருக்கிற பிரகாரமாவே இருந்து பார்ப்போம் சொல்லும் போது, அப்போ கிறைஸ்டுக்கு அந்த யுகாயுகத்துல என்னென்ன மேன்மை கிடைச்சாலும் அந்த மேன்மையில எல்லாம் யாருக்கும் பங்கு இருக்குது பார்க்கிறோம். அப்ப புது சிருஷ்டிகளுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லும் போது இந்த யுகாயுகத்துலதான் இந்த புது சிருஷ்டிகளை தேவன் உண்மையிலேயே என்ன நோக்கத்துக்காக அழைத்தாருங்கிற முழு விவரம் நமக்கு அங்க தெரியறதுக்கு வரும். அப்போ இது பத்தி நம்ம சில கிளாஸஸ்ல நாம எடுத்திருக்கோம் இல்லைங்களா? யுகாயுகங்கள்ல நிறைய ஜனங்கள் என்ன சொல்றாரு? அப்ப நம்ம இந்த வான மண்டலங்கள் எல்லாம் பார்க்கும் போது எவ்வளவோ நட்சத்திரங்கள் எவ்வளவோ கிரகங்கள் நாம பார்க்கிறோம். அதுல ஒரு கிரகம் தான் பூமி நாம பார்த்தோம். அப்போ இந்த தேவன் வந்துட்டு இந்த மற்ற கிரகங்கள் எல்லாம் வெறுமையா இருக்கணுங்கிறதுக்காக நிச்சயமா இல்ல படைக்கல, எல்லாம் சிருஷ்டிக்கல. அப்ப கண்டிப்பா எப்படி பூமியில ஒரு ஆறு நாலு சிருஷ்டிப்பின் வேலை நடந்து மனுக்குள்ள வந்து அதுல புது சிருஷ்டிகளை வந்தாங்களோ இதே திட்டம் இனி வரப்போற நாட்கள்ல தேவன் எங்க கூட பண்ணுவார் கண்டிப்பா. அப்போ இந்த சர்வ லோகத்திலையும் கூட அவர் அந்த கிரியேஷன் செய்வார். அது இந்த சிக்ஸ்த் வாலயத்துல பிரதர் ரசல் கோட் பண்ற சரிங்களா? நம்ம பேசின அந்த கருத்து இந்த வாலயத்துல தான் அவர் சொல்றாரு. என்னன்னா யுகா யுகங்கள்ல மற்ற எல்லா இடங்களையும் கண்டிப்பா என்ன நடக்கணும்? இந்த ஒரு சிருஷ்டிப்பின் வேலை நடக்கணும். அப்போ சிருஷ்டிப்பின் வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாயிண்ட் நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா இந்த புதுசா இந்த வாரத்துக்கு. அப்போ பிரதர் சொல்றாரு அங்க வந்துட்டு யார் தேவன் வந்துட்டு அவருடைய சாயல் இன்னும் அநேக சிருஷ்டிகளை உண்டு பண்ணுவார். அப்படி உண்டு பண்ணும் போது கண்டிப்பா அங்க கூட அவர் என்ன அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே பாவம் இதே மீறுதல் இதே மரணம் இதே தீமையின் அனுமதி இதே திட்டத்தை எங்க அனுமதிக்க போறதில்ல. ஆமா யுகா யுகத்துல அந்தந்த பிளானட்ஸ்ல தேவன் அனுமதிக்க போறதில்ல. மாறாக ஏன் அப்படி பண்றதில்லைன்னா அதுக்கெல்லாம் தேவன் எங்க எக்ஸாம்பிள் வச்சுட்டாரு, உதாரணம் இந்த பூமியில நமக்குள்ள வச்சிட்டும் போது அங்க வரக்கூடிய சிருஷ்டிகளுக்கு எல்லா தேவன் வந்துட்டு டீச்சர்ஸ் அனுப்புவார். எங்க பிரசங்கம் பண்றதுக்கு இல்லைங்களா? யார் அனுப்புவார் சொல்ல முடியுமா? இது நமக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு புது பாயிண்ட், நீங்க சொல்லுங்க. பிரதர் சொல்ற சஜஷன் சொல்றாரு, சஜஷன் யாரைத்தான் தேவன் அனுப்புவார்னா இந்த மனு குலத்துல இருந்த புது சிருஷ்டிகள் இல்ல. ஏன்னா புது சிருஷ்டிகள் ஆயிரம் வருட அரசியல் அவங்களா வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஏன் அவங்க வந்து எடுக்கிறது இல்ல? அவங்க ஆவின் சரீரம், இங்க இருக்கிறவங்க என்ன சரீரம்? ஆமா இல்லீங்களா? மாம்சத்தை மாத்திரம் வந்துட்டு இருக்கோம், முன்னாடி எல்லாம் உட்காந்து நல்லா இருக்காது. அப்ப அதான் அவங்க என்ன பண்றாங்க? மாம்சத்திலே இருக்கிற முற்பிதாக்கள் மூலம் தான் என்ன பண்றாங்க இந்த பூமியின் ஜனங்களுக்கு இந்த ஒரு பாடங்கள் எல்லாம் போகும் சொல்லும் பொழுது. அப்போ பிரதர் சஜஸ்ட் பண்ற விஷயம் என்னன்னா அப்போ இனி வரப்போகிற அந்த யுகாயுக காலத்துல வரப்போற சிருஷ்டிகளுக்கு எல்லாம் கூட தேவன் இந்த தீமை பாவம் இதனுடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்றதுக்கு நிச்சயமா ஏற்கனவே அனுபவத்துக்குள்ள போய் பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிற பூமியில் இருக்கிற சில டீச்சர்ஸ் தேவன் என்ன பண்ணுவார்? கூட்டிட்டு போகலாம் அப்படி சொல்றாரு இல்லைங்களா? அப்படி சொல்லும் பொழுதுதான் அது ரொம்ப ஆப்டா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அவர்கள் வந்து ரொம்ப சரியா சொல்லுவாங்க அந்த வரப்போகிற சிருஷ்டிகளுக்கு சாத்தான் எப்படி விழுந்து போனாரு, அவர் விழுந்து போனதுக்கு அப்புறம் எப்படி ஆதாமியும் ஏவாலும் வஞ்சிக்கப்பட்டாங்க, அப்ப பாவம் எப்படி நுழைஞ்சிச்சு, அந்த பாவத்தினுடைய சம்பளம் மரணம் எவ்வளவு கொடுமையா இருந்து தீமை அனுபவம் எப்படி இருந்துச்சு, இதுல எல்லாருந்து மீட்டுக் கொள்றதுக்கு தேவன் எப்படி ரட்சகர் அனுப்புனாரு, அரட்சகர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவருடைய அடிச்சூடுகளே பின்பற்றி நிறைய புது சிருஷ்டிகள் கூட ரெடியானாங்க. இப்ப அவங்க தான் நமக்கு மேல எல்லாம் எங்கிருந்து ஆளுகை பண்றாங்க, பரலோகத்துல இருந்துட்டு ஆளுகை பண்றாங்க. அவங்க எங்க ஊருக்காரங்க தான் சொல்லுவாங்களா இல்லையா இல்லீங்களா? சப்போஸ் ரொம்ப கோவத்துல இருக்க பிளானட்ஸ் போயிட்டாங்கன்னு என்ன சொல்லுவாங்க? அவங்க எல்லாம் எங்க ஊருக்காரங்க தான், இங்கிருந்து தான் மேல போனாங்க இல்லீங்களா? அவங்க இப்படி எல்லாம் கஷ்டமெல்லாம் பட்டாங்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த லெசன்ஸ் எல்லாம் தேவன் யார் மூலத்தான் சொல்லுவார் அப்படின்னா இந்த பூமியில இருக்கிற சில ஜனங்களை நிச்சயம் பண்ணுவார் அப்படி சொல்றாரு. ஏன் இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா நிச்சயமா ஆவின் சரீரத்துக்கு அவங்க என்ன பண்ண முடியாது, அங்க போயிட்டு மாம்சத்துல வந்துருக்கவங்களுக்கு ஏதோ சொல்லிட்டு எல்லாம் இருக்க முடியாது. அப்ப அதுக்கு வந்துட்டு மாம்சத்துல இருக்கிறவங்களே தான் செலக்ட் பண்ணணும். ஏன் ஒருவேளை நம்ம முற்பிதாக்களே செலக்ட் பண்ணலாமே? முற்பிதாக்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அவங்க எல்லா நட்சத்திரத்திலையும் எல்லா கிரகத்துக்கிட்டையும் அனுப்பிச்சுட்டு எல்லாம் இருக்க முடியாது. அப்போ இது ஒரு சஜஷனா அங்க வந்துட்டு நமக்கு சகோதரங்க சொல்றது நாம பார்க்கிறோம். அப்போ இந்த வேலை நமக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இந்த புது சிருஷ்டிகளை தேவன் இன்னைக்கு உலக ஜனங்கள் மத்தியிலிருந்து பிரித்தெடுக்கும் போது சகோதர சகோதரிகளை நாம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா ரெண்டு நோக்கத்துக்காகத்தான் தேவன் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். ஒன்னு என்னன்னா மற்ற புது சிருஷ்டிகளை நாம தேவன் இடத்துல சேர்க்கறதுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது இந்த மரணத்தில் நாம பங்கு பெறுகிற வரைக்கும் நமக்கு என்ன வேலை தான்? அந்த வேலை தான் அந்த புது சிருஷ்டிகளை சேர்க்கிற வேலை அப்படின்னு சொல்லும் போது இது சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கிற வேலை. சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கிற வேலைன்னு சொல்லும் போது இது இந்த யுகத்துல நடந்து கொண்டிருக்கிற அறுவடையின் வேலை. அப்ப அந்த அறுவடையின் வேலையில தான் நமக்கு முக்கியமான பங்கு இருக்குது. அதுதான் நம்முடைய வேலை, வேற வேலை இல்லை, அதுதான் வேலை. அப்புறம் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தேவன் அந்த ஒரு மகிமையில நமக்கு என்னென்னமோ ஆசீர்வாதங்கள் கொடுக்க போறார், அதெல்லாம் கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம இரண்டாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லும் பொழுது, இது ரெண்டு காரியங்களும் புது சிருஷ்டிகளுக்கு உலக ஜனங்களோடு இருக்கிற வேலை. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த புது சிருஷ்டிகள், நம்ம போன கிளாஸ்ல ஒரு பாயிண்ட் பார்த்தோம், இவங்களை எப்படி உருவாக்கிக்கொள்ளணும், தங்களை தாங்களே எதனுடைய துணை கொண்டு பரிசுத்தாவி வசனம் வச்சுட்டு பிரயோகிச்சு இவங்களை என்ன பண்ணிக்கணும், தானாக இவங்க வளர்ந்து வரணும் என்று சொல்லும் போது, இவர்கள் செய்ய வேண்டிய வேலை, அவங்களுக்குள்ளாகவே செய்ய வேண்டிய வேலை, ரெண்டு வேலை இருக்குது, அது கூட ரெண்டு வேலை. புரியுதுங்களா நம்ம சொல்றது? முன்னாடி பார்த்த பாயிண்ட் புது சிருஷ்டிகள் இந்த உலக ஜனங்களோட செய்ய வேண்டிய ரெண்டு வேலை, இப்ப பாக்குறது என்ன அப்படின்னா, புது சிருஷ்டிகள் தங்களுக்குள்ளேயே அவங்க செய்து கொள்ள வேண்டிய ரெண்டு முக்கியமான வேலை இருக்குது. ரெண்டு முக்கியமான வேலையில முதல் வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது இவர்கள் தங்களை தாங்களே பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணிக்கொள்ளணும், ஜெனிப்பித்து கொள்ளணும், பிகட்டல் பை ஹோலி ஸ்பிரிட் இல்லீங்களா. அப்ப தங்களை தாங்களே அந்த பரிசுத்தாவினால வசனத்தினால என்ன பண்ணிக்கணும், ஜெனிப்பித்து கொள்ளணும். அப்ப நமக்குள்ள நம்ம கரெக்டா சொல்ல போற உண்மையிலேயே புது சிருஷ்டின்னு தேவன் எதைத்தான் சொல்றாரு நம்ம பார்க்கிறோம். புது சிருஷ்டின்னு தேவன் எதுக்கு தான் பேர் வைக்கிறாரு, நம்முடைய சரீரத்துக்கா இல்லீங்களா. இன்னைக்கு நம்ம இப்படி சரீரத்தோட நிக்கும் போது நம்ம ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது சரிங்களா. அந்த ஒரு மனுஷனுக்கு அவர் அந்த பேர் புதுசா வைக்கல, மாறாக இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த சரீரத்துக்கோ இந்த சரீரத்துக்கு இருக்கிற பேரை மாத்திட்டு புது சிருஷ்டியோன்னு தேவன் வைக்கல. தேவன் இந்த புது சிருஷ்டிங்கிற நாமத்தை எதற்கு வைக்கிறார் அப்படின்னா, இந்த மாம்சத்துக்குள்ள உருவாகிற ஒரு புது சிந்தை, தி மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சிந்தை இது வரைக்கும் நமக்கு இல்லவே இல்லை இல்லீங்களா. இந்த சத்தியத்துக்குள்ள வர வரைக்கும் நாம யாரோ தேவன் யாரோ இல்லீங்களா, கிறிஸ்துவ கிறிஸ்துவன் தெரியும் அவ்வளவுதான். ஆனா அப்படி இருந்துட்டோம், இன்னைக்கு நமக்குள்ள என்ன ஒரு சிந்தை வந்திருக்குது, கிறிஸ்துவின் சிந்தை வந்துட்டு இன்னைக்கு என்ன சொல்லுது அந்த சிந்தை அப்படின்னா, கிறிஸ்துவின் சிந்தைன்னு என்ன, கிறிஸ்துவை போல இருக்கணும், கிறிஸ்துவை போல பேசணும், அவர் போல யோசிக்கணும், அவர் போல அன்பு செலுத்தணும், அவர் போல பொறுக்கணும். இதுதான் இதுதான் நமக்கு எக்ஸாம்பிள் இல்லீங்களா. இவர் மாதிரி பிரதர் மாதிரி இந்த பிரதர் மாதிரி இல்ல, யார் மாதிரி, பெரிய பிரதர் மாதிரி அவர் போல, அதான் வந்துட்டு இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட் நாம சொல்றோம். அப்ப அந்த புது சிந்தைக்கு தான் தேவன் என்ன பேர் கொடுக்கிறாரு, இந்த ஒரு புது சிருஷ்டி. அப்ப இந்த புது சிந்தை உருவாக்கிடுது, இந்த புது சிந்தையை உருவாக்கணும் ஃபர்ஸ்ட் வேலை இருக்குது. அப்போ சகோதர சகோதரி, இந்த புது சிந்தைக்கு தான் தேவன் உயிர்த்தெழுதல கொடுக்கிறாரு ஒரு மகிமையின் சரீரம். அந்த சரீரம் எப்படி இருக்கும் பார்க்கிறோம், ஆவியின் சரீரம். அப்போ அந்த சரீரத்துல எந்த குறைபாடுகளும் இருக்க போறதில்ல, எந்த பலவீனங்களும் இருக்க போறதில்ல. அப்ப இந்த புது சிருஷ்டிக்கு ஏற்ற ஒரு சரீரம் எப்பதான் கிடைக்குது, உயிர்த்தெழுதல கிடைக்குது, அந்த சரீரம் ஆவியின் சரீரம். இப்போ இந்த புது சிருஷ்டி இப்போ எந்த சரீரத்துக்குள்ள இருக்குது பார்க்கிறோம், சம்பந்தமே இல்லாத இந்த ஒரு பலவீனமான இந்த மாம்ச சரீரத்துக்குள்ள இருக்கு. இப்ப இரண்டாவது வேலை, இந்த புது சிருஷ்டி இந்த பூமியில இருக்கும் போது அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, இன்னைக்கு இந்த பழைய மனுஷன் இருக்க, இந்த புது சிந்தைக்கு இன்னொரு பேரு புதிய மனுஷன். அப்போ என்ன இருக்கிறார் நமக்கு, ஆட்டோமேட்டிக்கா பழைய மனுஷன் கூட இருக்கிறார். பழைய மனுஷன் சொல்லும் போது பழைய சிந்தைகள் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு இந்த பழைய சிந்தை எல்லாமே எங்க ஸ்டோர் ஆயிருக்குது பார்க்கிறோம், எங்க வந்து தங்கி இருக்குது பார்க்கிறோம், நம்முடைய சரீரத்துல, நம்முடைய புரிதங்களை நான் சொல்றது நம்முடைய மாம்சத்துல இருக்குது இல்லீங்களா. கோபம் இல்லாட்டி பசினா பசி, சாப்பாட்டு மேல ரொம்ப பிரியம்னா சாப்பாட்டு மேல ரொம்ப பிரியம், கண்களை நிச்சயம்னா கண்களை நிச்ச இல்லீங்களா. அப்போ ஜீவனத்தின் பெருமைனா ஜீவனத்தின் பெருமை, என்ன ஒரு பலவீனமான சிந்தை பழக்க வழக்கம் இல்லீங்களா, சரீரத்தை திருப்திப்படுத்துற காரியங்கள் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, இது சிந்தையில இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, இது ஏற்கனவே எங்க ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம புது மனுஷனா நடக்கணும்னு நினைச்சிட்டா கூட ஆட்டோமேட்டிக்கா, இப்ப சப்போஸ் போக போகுது ஒரு சில்லி சிக்கன் கடை பார்த்துட்டா, நாம கூட ஸ்ட்ரைட்டா போனா என்ன ஆகும், பாடி என்ன ஆகும், அந்த ஸ்மெல் மாத்திரம் வந்துட்டா போதும், இல்லாட்டி அப்படி கண்ணு மாத்திரம் ரோஸ் கலரா பார்த்துட்டா போதும், என்ன மாதிரி சஜஷன் எல்லாம் மைண்டுக்குள்ள போகும். ஆனா இதெல்லாம் யார் குடுக்கறா பாக்குறோம், அந்த பிளஷ் இல்லீங்களா, பழைய சரீரத்துக்குள்ள அப்படி அப்படியே அப்படி அப்படியே அப்படி அப்படியே அடங்கி. அப்போ பிரதர் சொல்லும் போது, இந்த புது சிருஷ்டிக்கு தேவன் வைக்கிற ரெண்டாவது வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புது சிருஷ்டி புதுசாவே இருக்கணும்னு முயற்சி பண்ணும். இப்படி இது முயற்சி பண்ணும் போதெல்லாம் இந்த பழைய சரீரம் என்ன பண்ணும், பழைய தாட்ஸ் கொண்டு வந்து வைக்கும், வைக்கும் பொழுது அதெல்லாம் யாருடைய கோரிக்கைகள், கொஞ்சம் சிக்கன் சாப்பிடலாம் இல்லீங்களா, அப்படியே கொஞ்சம் டிவி பாக்கலாம், கொஞ்சம் பாட்டு கேட்கலாம், இந்த மாதிரி பலவீனமான சஜஷன் யார் வைப்பா, கோரிக்கை யார் வைப்பா, அது கோரிக்கை தான், சஜஷன் இல்ல கோரிக்கை. அப்படியே ரொம்ப நம்ம சரீரம் ரொம்ப நைஸா வேலை பண்ணணும் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லீங்களா. அப்படியே அந்த வேலை செய்யும் போல பிரதர் சொல்றார், இந்த பிளஷினுடைய கோரிக்கைகளை புது சிருஷ்டி என்ன பண்ணணுமாமா, பலி செலுத்தணும். புது சிருஷ்டி வளரும் பொழுது இதுக்கு கொடுக்கற ரெண்டாவது வேலை என்னன்னா, இந்த சரீரம் கேட்கக்கூடிய நியாயமான சில தேவைகளையே இந்த புது சிந்தை என்ன பண்ணுமாமா, சாக்ரிஃபைஸ் பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணும், பலி கொடுக்கணும். பலி கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்னா இந்த சரீரத்தை பட்டினி போடணும். சரீரம் கேட்கக்கூடிய அந்த மாம்சமான கிரியைகள் காரியங்களை இந்த புது சிஷ்யன் என்ன பண்ணும், வேண்டாம் கொஞ்சம் போரு, நான் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாத, இது சொல்லணும். ஆனா இங்க நமக்கு ரிவர்ஸ் தான் நடக்கும். என்ன ரிவர்ஸ் நடக்கும், இந்த மாதிரி வரும்போது நாம புது சிருஷ்டிக்கு ஆர்டர் பண்ணுவோம், கொஞ்சம் போரு, கொஞ்சம் லேட்டா வளரலாம், அவசரம் இல்ல, இன்னும் காலம் இருக்குது இல்லீங்களா. அப்ப நமக்கு நம்ம செய்ய வேண்டிய ரெண்டு வேலை தான் இருக்குது. இந்த புது சிருஷ்டிக்கு இந்த பூமியில தங்களுக்குள்ள ரெண்டு வேலை இருக்கு இல்லீங்களா. ஒன்னு தங்களை தாங்களே அவங்க வளர்த்தி கொள்ளணும், ஜெனிப்பித்துக் கொள்ளணும் வசனத்தினால, பரிசுத்தாவினால. நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த மாம்சம் இவங்களுடைய வளர்ச்சிக்கு விரோதமா என்னென்ன காரியத்துல இவங்க செக் வைக்கிறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் இந்த மாம்ச சரீரம் என்ன புது சிருஷ்டி என்ன பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ரொம்ப 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 முக்கியம். ஆனா நம்ம நடைமுறைக்குள்ள கொண்டு வரது வந்துட்டு நமக்கு இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் அங்க இருக்குது நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த புது சிருஷ்டிக்கு அவங்களுக்கு ஒரு ஜெயம் அப்படின்னு சொன்னா, பிரதர் ரசல் சொல்லும் பொழுது புது சிருஷ்டிக்கு எது வெற்றியாக கருதப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்னைக்கு இந்த சரீரத்தை முழுவதுமாக பலி கொடுத்து சரீரத்தை ஜெயிக்குதோ அந்த ஒரே ஜெயம் தான் இந்த புது சிருஷ்டிக்கு தேவன் இந்த பூமியில வச்சிருக்கக்கூடிய ஒரு ஜெயம், ஏன்னா ஒரு விக்டரி. இன்னைக்கு நமக்கு எத்தனையோ போராட்டம், எத்தனையோ அந்த போராட்டத்தை ஜெயம்லாம் இருக்குது. ஆனா இந்த புது சிருஷ்டி சந்திக்கக்கூடிய ஒரே வெற்றி, ஒரே வெற்றி தான். அது என்ன அப்படின்னா, இந்த பழைய மாம்ச சரீரத்தை முற்றிலும், பழைய மாம்ச சிந்தைகள் இன்னும் என்னென்னலாம் நம்ம சொல்லலாம் இல்லீங்களா. பழைய மாம்சத்துல இருக்கும்போது நமக்கு சில லட்சியங்கள் இருந்திருக்கலாம், சில கொள்கைகள் இருந்திருக்கலாம், இது எல்லாமே நமக்கு கான்ட்ரோவர்சியா வரும். இந்த புது சிருஷ்டி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள வளரும் பொழுது, அப்ப இது எல்லாமே இந்த புது சிருஷ்டி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல, அப்படியே ஒரு தடை போட்டு அது வேண்டாம், அதை தியாகம் பண்ணு. எது அந்த புது சிருஷ்டி எதுக்கு ஆர்டர் பண்ணணும், சரீரத்துக்கு ஆர்டர் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, சரீரம் வந்து யாருடைய கண்ட்ரோல தான் இருக்கணும், புது சிருஷ்டினுடைய கண்ட்ரோல். ஆனா புது சிருஷ்டி யார் கண்ட்ரோல்குள்ள போகக்கூடாது. ஆனா இதுதான் நமக்கு பெரும்பாலுமே நடக்கும். ஆனா அது தேவன் சித்தம் இல்ல. தேவன் சித்தம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த மைண்டு சரீரத்தை முழுவதுமாக அங்க கண்ட்ரோல் எடுத்துக்கணும். அப்போ இந்த ஒரு காரியங்கள் தான் சொல்றாரு என்ன தேவன் அப்படின்னா, இந்த சரீரத்தை ஜெயிக்கிறது தான் புது சிருஷ்டிக்கு தேவன் நியமித்திருக்கிற ஒரே ஒரு வெற்றி. அந்த வெற்றியை ஒரு புது சிருஷ்டி என்ன ஆகணும், பெற்றுக்கொண்டே ஆகணும். பெற்றுக்கொண்டாதான் அவங்க முழுமையாக என்ன ஆவாங்க, புது சிருஷ்டி ஆவாங்க. இல்லாட்டி நம்ம பாதி வழியிலே விழுந்தவங்களா இருப்பாங்க, பாதி கிணறு தாண்டி உள்ளே உழுகிற மாதிரி தான் அங்க இருப்பாங்க. அப்போ இந்த ரெண்டு நிலைகள் பிரதர் சொல்லும் பொழுது, புது சிருஷ்டி இந்த பூமியில அவங்கள் பெற்றுக்கொள்கிற விசுவாசம், அவங்கள் தேவன்கிட்ட பண்ற உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை அவங்க நிறைவேற்றிருக்கிறதுக்கு அவங்களுடைய கான்சக்ரேஷனு பலிகள், இதெல்லாம் மாம்சத்துல அவங்க பண்றாங்க. அப்ப அவங்க அதெல்லாம் பண்ணும் பொழுது இவங்களுக்கு இந்த பூமியில கொஞ்சம் விசேஷமான நிலைமை இருக்குது. மற்ற ஜனங்கள் அவங்களை எப்படி பார்ப்பாங்க, விசேஷமான ஜனங்களா தான் பாக்குறாங்க. அப்ப இந்த பூமியில இந்த புது சிருஷ்டிகளா உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே பெற்றுக்கொள்கிற ஆவி, அந்த விசுவாசம், அந்த வைராகியம், அந்த பலி, அந்த கான்சக்ரேஷனு, இதுக்கு எல்லாம் அடையாளம் ஒண்ணு இருக்குது. அதே போல இது எல்லாம் சரியான வகையில செஞ்சு முடிச்சு உயிர்த்தெழுதல பங்கு பெற்று மகிமையின் சரீரத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அப்போதான், இப்ப நம்ம பார்க்கிறோம் இது என்ன சொல்றா, இது டென்டேட்டிவ் சொல்லுவோம். என்னன்னா இப்ப புது சிருஷ்டி தான் நாமோ, ஆனா முழுவதுமா என்ன ஆகல, புது சிருஷ்டி ஆகல. புரியுதுங்களா நம்ம சொல்றது? இப்ப நம்ம புது சிருஷ்டியா தான் என்ன படிக்கிறோம், யாருனால, தேவனால். இப்ப ஒரு ஒருத்தருக்குள்ளும் புது சிருஷ்டி கொஞ்சம் கருவுல இருக்குது. இப்ப தேவன் என்னதான் சொல்ற, நீங்கள் புது சிருஷ்டின்னு தான் நான் என்ன பண்ணிக்கிறேன் நினைச்சுக்கிறேன். ஆனா நம்ம உண்மையிலேயே புது சிருஷ்டிகள் இல்ல. ஏன்னா என்ன சரீரத்தில் தான் இருக்கிறோம், புது சிருஷ்டிக்கு சம்பந்தம் இல்லாத சரீரத்தில் இருக்கிறோம். ஆனா அப்போ புது சிருஷ்டிக்கு சம்பந்தம் இல்லாம சரீரத்துல தான் நாம் இருக்கிறோம். ஆனா மகிமை அடைஞ்சு கொள்ளும் பொழுது இந்த புது சிருஷ்டியோட உண்மையான முழு மகிமை தேவன் வெளிப்படுத்துவார். அப்ப இந்த ரெண்டுக்குமே வேதத்துல பழைய ஏற்பாட்டுல ஒரு நிழலான காரியங்கள் அங்க பிரதர் ரசில் கோட் பண்றார். இன்னைக்கு நாமும் இந்த புது சிருஷ்டிகளா இருந்து மாம்சத்துல இருக்கும் போதே இந்த நம்ம செலுத்தக்கூடிய அந்த பலிகள், கான்சக்ரேஷன், இதுக்கெல்லாம் யாருடைய யார் நிழலா இருக்கிறாருன்னா, ஆரோனுடைய ஆசாரியத்துவம் வந்துட்டு இன்னைக்கு அதுக்கு ஒரு நிழலாக இருக்குது. அப்போ ஆரோன் இருந்துட்டாரு பழைய ஏற்பாடு நாட்கள்ல, அவரு கூட நியாயப்பிரமாணங்கள் படி அநேக பலிகள் செலுத்தினாரு இல்லைங்களா, ஆசாரியத்துவம் செஞ்சாரு. அவர் செஞ்ச அந்த ஆசாரிய ஊழியம் எதற்கு ஒரு நிழலா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பூமியில மாம்சத்துல இந்த புது சிருஷ்டிகள் இருக்கும் பொழுது அவர்கள் ஏறெடுக்கக்கூடிய பலிகள், அந்த ஜீவியம், இது எல்லாம் எது ஒரு நிழலா இருக்குன்னா, ஆரோனுடைய அந்த ஆசாரிய ஊழியம். அதே சமயத்துல மரணத்துக்கு அப்புறம் இந்த புது சிருஷ்டிகள் அடையக்கூடிய அந்த உண்மையான மகிமை, ஒரிஜினல் குளோரி இருக்கு இல்லீங்களா, உண்மையான மகிமையில அவங்க செய்யக்கூடிய மாபெரும் வேலைகள்லாம், அது எதற்கு, எது அதுக்கு வந்துட்டு எது நிழலா இருக்குன்னா, ஆரோனோட யார் பெரிய ஆசாரியன் பழைய ஏற்பாட்டுல இல்ல, மெல்கிசேதேக் இல்லீங்களா, மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம் இல்லீங்களா. அப்ப நிழல்லையே நீங்க பாத்தீங்கன்னா ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை விட யாருடைய ஆசாரியத்துவம் மேன்மையானது பார்க்கிறோம். ஆமா இல்லீங்களா. அப்ப என்னன்னா இன்னைக்கு நம்ம இந்த பூமியில நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு சின்ன மகிமைகள், சின்ன இந்த ஒரு கான்சன்ட்ரேஷன், இதெல்லாத்தையும் விட எது ரொம்ப பெருசா இருக்கும் பார்க்கிறோம்னா, அந்த உயிர்த்தெழுதல்ல நமக்கு கிடைக்க போற அந்த ஒரிஜினல் மகிமை. எப்படி நிழல்ல வந்துட்டு ஆரோன் விட மெல்கிசேதேக்கு உயர்ந்தவர் அப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஆரோன் யாருடைய சந்ததியில தான் வந்துட்டாரு பார்க்கிறோம், ஆபிரகாமின் சந்ததி. ஆரோன் ஆபிரகாமின் சந்ததிங்க போது ஆரோன் யார் மாத்தா இருக்கிறார், ரொம்ப பெரியவர் மாத்தா இருக்கிறார், பெரியவர் மாத்தா. ஆனா அப்பேற்பட்ட ஆபிரகாம் யாருக்கு இது கொடுத்திருக்கிறார், தசம பாகம் மெல்கிசேதேக். ஆரோன் ஆரோன் யார் அப்படின்னா ஆரோன் ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு பெருசா நம்ம சொல்லிட்டோம்னா, அந்த ஆபிரகாமே யாருக்கு வந்துட்டு தசம பாகம் கொடுக்கிறார். அப்போ யார் வந்துட்டு பெரியவராகிறார், இங்க மெல்கிசேதேக். அப்ப மெல்கிசேதேக் கிட்ட என்ன ஒரு விசேஷம்னா, ஹி இஸ் அ பிரீஸ்ட் ஆன் த்ரோன் அப்படி சொல்றார். அப்படின்னா அவர் ஒரு ஆசாரியன், சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்த ஆசாரியன். அப்படின்னா அவர் ஆசாரியன் மாத்திரமல்ல, அவர் என்னவும் கூட ஒரு ராஜாவும் கூட. அப்ப இந்த புது சிஷ்யர்கள் இன்னைக்கு என்ன மாத்திரம் செய்யறாங்க, ஆளுகை பண்றீங்களா, வீட்டுல கூட பண்ண முடியல இல்லீங்களா. அப்ப பாக்குறோம் இன்னைக்கு நம்ம ஆளுகை எல்லாம் ஒண்ணு இல்ல, ஆனா ஆசாரியத்துவம் பண்றோம், எல்லா வேலையும் செய்யறோம், ஸ்பிரிச்சுவல் ஒர்க், அந்த ஆளுகை நமக்கு இல்ல. பட் இந்த ஸ்பெஷல் குவாலிட்டி அப்பதான் புது சிஷ்டிக்கு சேர்த்து பார்க்கிறோம், ஆப்டர் ரிசரக்ஷன் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் மகிமையில குமாரன் கூட அவர் சிங்காசனத்துல உட்கார போது அப்போ ராஜரீகம் கிடைக்கும், அதே சமயத்துல கூட என்ன கிடைக்கும், ஆசாரியத்துவம் கிடைக்கும். அந்த மகிமை எது ஒரு நிழலா இருக்குதுன்னா மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம். அப்ப எப்படி மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம் ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை விட மகிமையில உயர்ந்ததோ, அதே போல உயிர்த்தெழுதல் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிமை கூட இப்ப நமக்கு கிடைக்கிற சில மகிமை எல்லாவற்றையும் விட ரொம்ப பெரிதானதா அங்க இருக்குது, அது நம்ம பார்க்கணும். இது கூட ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. செகண்ட் பாயிண்ட். இப்ப மூன்றாவது ஒரு பாயிண்ட், இதெல்லாம் புது சிருஷ்டிகள் சம்பந்தமான காரியம். அப்போ இதெல்லாம் புது சிருஷ்டிகள் சொல்லும் போது அவங்களுக்கு நீங்க பாயிண்ட்ஸ் மாத்திரம் நோட் பண்ணிக்கணும், அது நீங்க தான் கொஞ்சம் தயவு செஞ்சு செய்யணும். எப்படி இதெல்லாம் லிங்க் பண்ணிக்கிறது, புது சிருஷ்டிகளை பத்தி நம்ம சொல்ற பாயிண்ட்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய நம்ம மூன்றாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்ப நாம வந்துட்டு சகோதர சகோதரி இது நமக்கு நிதானமா நம்மளே நிதானிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், தேவன் இந்த புது சிருஷ்டிகளாக நம்மளை எல்லாத்தையும் அழைச்சிருக்கிறார். ரொம்ப பலவீனமான ஜனங்கள் தான், சரி புது சிருஷ்டிகளை அழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளே ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா, இந்த புது சிருஷ்டிக்கு தேவன் எப்பேற்பட்ட மகிமை ஆசீர்வாதம் வரப்போகிற யுகா யுகங்கள்ல, அதுக்கு முன்னாடி ஆயிரம் வருட அரசாட்சியில செய்ய போறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய மகிமை, இப்போ அதுக்கு முன்னாடி மூன்று கிளாஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, எவ்வளவு மகிமையில நம்மளை வழி நடத்த போறாரு, எவ்வளவு அதிகாரம் நமக்கு கொடுக்கறாரு, அந்த ஆளுக்கையினுடைய உன்னதம் என்ன, இதெல்லாம் பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கும். ஆனா மனசுக்குள்ள என்ன வரும், முதல்ல இந்த சத்தியமே கேட்கும் போது முதல்ல நமக்குள்ள என்ன கொஞ்சம் பயம் வந்திருக்கா இல்லையா இல்லைங்களா, இவ்வளவு விஷயம் நம்ம அதுக்கு தகுதியா, க்வெஸ்சன் வந்திருக்குதா இல்லைங்களா, இன்னும் கூட இருக்குதா இல்லையா, நாம நம்மனால முடியுமா இது உண்மையா, முதல்ல என்னென்னமோ சொல்றாங்க, நாம அப்படி நாம இப்படி நமக்கு அது கிடைக்கும், இதெல்லாம் நடக்குமா, சரி உண்மையா இருந்தா நம்மனால சாத்தியமா, சாத்தியம்னா எப்படி நாம புது சிருஷ்டி ஆகுறது, இந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ள வருமா இல்லைங்களா. இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு தான் தேவனே என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இந்த புது சிருஷ்டி கிறிஸ்துவுக்கு கீழே கூட்டி சேர்க்கப்படுது. அப்ப கூட்டி சேர்க்கப்படும் போது நீங்க ரொம்ப பலவீனமான ஜனங்கள் எனக்கு தெரியும், நான் என்னுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்துல உங்களுக்கு நான் தரப்போகிற ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்கும் போது முதல்ல ஆச்சரியப்பட மாட்டீங்க, முதல்ல சந்தோஷப்பட மாட்டீங்க, முதல்ல பயந்துருவீங்க, பயந்துட்டு அப்படியே பின் வாங்கிடுவீங்க. அப்பா நிறைய பேர் பிரதர்ஸ் கிளாஸ் கேட்டோன்னு சொல்லுவாங்க, பிரதர் இதுக்கெல்லாம் நாமல்ல, நாம எப்படியோ சர்ச்சஸ்க்கு போயிட்டு அப்படியே போயிடுறோம் அப்படிதான் சொல்லுவாங்க இல்லீங்களா. ஏன்னா அந்த நம்மளுடைய பலவீனமான சரீரம் அவ்வளவுதான் நம்ம நிலையை நினைக்கும் பொழுது. ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, தேவனுடைய கிருபையை தாங்கிக் கொள்றதுக்கு நம்மகிட்ட என்ன இல்ல, கெப்பாசிட்டி இல்ல. அப்ப இந்த ஒரு குணநலத்தை தேவன் உணர்ந்தவரா இருந்தனால்தான் நீங்கள் புது சிருஷ்டிகளா எப்படி கிறிஸ்துவுக்குள்ள கூட்டப்படுவீங்கிற அந்த ஒரு விஷயத்த அநேக அடையாளங்கள்ல சொல்லிட்டு போயிருக்கிற. இப்ப ஒருவேளை நம்ம தேவன் கிட்ட நம்ம கேக்குறோம், எப்படி நீங்க இவ்வளோ திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க, இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நான் எப்படி இந்த பலவீனமான சரீரத்திலிருந்து நான் எதை வச்சுட்டு நான் ஒரு புது சிருஷ்டியா நான் உருவாகிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, அது முதல்ல விளக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்றாரு, என்னன்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நிழல் ஒரு 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 உருவக பாஷையில சொல்லும் போது கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் என்ன ஒரு நீங்கள் புது சிருஷ்டிகளா வளர்றீங்க, கரெக்ட் தான், ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், கரெக்ட் தான், கேள்வி கேட்கறீங்க, கரெக்ட் தான். ஆனா அதற்கு நான் பதில் எப்படி தான் சொல்லுவோம்னா, உங்களுக்கு முன்னாடியே ஒரு புது சிருஷ்டி இந்த பூமியில வந்துட்டு போயிட்டார், சரி அதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப நீங்க புது சிருஷ்டியா உருவானும்னா நீங்க எங்க ஜஸ்ட் பாத்துருங்க, நீங்க அங்க பாத்துருங்க. அப்ப அது வந்துட்டு ரொம்ப அருமையா சொல்லும் போது, இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல தேவன் சொல்றார், கிறிஸ்து வந்துட்டு தலைக்கல்லா இருக்கிறார், நீங்கள்லாம் அந்த தலைக்கல்லோட இசைந்து அதனுடைய கோணத்துக்கு அவருக்கு கீழே கூட்டி சேர்க்கப்படுகிற ஜீவனுள்ள கற்களா இருக்கிறீங்க. அப்ப நமக்கு தெரியும் பிரமிட்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மற்ற கட்டடங்கள்லாம் கீழிருந்து கட்டிட்டு போவாங்க, பிரமிட் மாத்திரம் எங்கிருந்து கட்டணும்? கரெக்ட். மேல இருக்கிற கல்லை வச்சு அந்த கல்லினுடைய கோணம் இப்படி இருக்குதுன்னா, அந்த கோணத்துக்கு இசைந்த மாதிரிதான் மற்ற பில்டிங் எல்லாம் ஸ்ட்ரக்சர்ல வரும். அப்ப அந்த மேல் கல்லு கிறிஸ்து இயேசு அப்படின்னு தேவன் சொல்லும் போது என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் அவரைத்தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் எப்படி புது சிருஷ்டியா வர்றது அப்படின்னா, பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா நீங்க முதல்ல யார பாத்துருங்க, கம்முனே. ஆமா, மேல இருக்கிற அந்த தலைக்கல்ல பாத்துருங்க. அப்ப நீங்க என்ன ஆயிடுறீங்க, ஆட்டோமேட்டிக்கா ஜீவனுள்ள கற்களா, அந்த நூல் பிடிச்ச மாதிரி அந்த நூலினுடைய அளவுக்குள்ள அவருடைய சுபாவத்துக்குள்ள உங்களை என்ன பண்ணலாம், நீங்க வளர்த்து கொள்ளலாம். இது ஒரு அருமையான எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ரொம்ப சிம்பிள். என்னன்னா, இப்ப நம்ம கேட்ட அந்த ஒரே கேள்வி, தேவன் நாங்க எப்படி புது சிருஷ்டி ஆகும், ரொம்ப பெரிய வேலையாச்சு, ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, உங்களுக்கு மேல தலைவர் கிறிஸ்து இயேசு தான், ஆனா இந்த கிறிஸ்து இயேசுவை பார்த்து தான் நீங்கள் உங்களை அவர் போலவே வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதே உறவை கிறிஸ்துவுக்கும் இந்த புது சிருஷ்டி சபைகளுக்கும் உள்ள உறவை இன்னும் அநேக விஷயத்துல சொல்றார். நெக்ஸ்ட் என்ன, இதுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்குது அப்படிங்கும் போது, அந்த ஆலயம், சாலமோனுடைய ஆலயம். அப்ப அந்த சாலமோனுடைய ஆலயம் வந்துட்டு சர்ச்சுக்கு, சர்ச்சு எப்படி சபை இன்னைக்கு எப்படி இந்த பூமியில சேர்த்துக் கொள்ளப்பட போகிறாங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு அடையாளம். என்ன அடையாளம், அந்த சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டுப்போம். அப்ப அந்த ஆலயத்துல வந்து கட்டும் போது என்ன ஆகவே இல்ல பாக்குறோம், சத்தமே வரல. சத்தமே வரலன்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு செவர் கட்டினோம்னா, அந்த நம்ம சித்தால் வேலை செய்வாங்க, அவங்க வேலை செய்யும் போது பாக்குற ஒரு செங்கல் எடுப்பாரு, வச்சு பாப்பாரு, சரியா வரட்டி இப்படி உருட்டுவாரு, இங்க ரெண்டு தட்டு, இங்க ரெண்டு தட்டு தட்டுவாரு, அப்ப கொஞ்சம் ஷேப் மாறும், மறுபடியும் வச்சு பாப்பாரு, இல்லாட்டி மறுபடியும் உருட்டு ஒரு ரெண்டு தட்டு. அப்ப ஒரு சின்ன இதுக்கே வைக்கும் பொழுது ஒரு செங்கலுக்கு ஒரு தட்டு போட்டா நிறைய சத்தம் வரும். ஆனா இந்த சாலமோன் தேவாலயத்துக்கு என்ன வரதே இல்லை, வரவே இல்லை, சத்தம் வரவே இல்லை. எப்படி அப்படின்னா, அந்த கட்டட வேலை செய்யறதுக்கு அந்த கற்கள், அந்த இடத்துல கற்கள் மாத்திரமல்ல, அது தங்கமானா தங்கம், இல்லாட்டி மரம், மரம்னா மரம், இதெல்லாம் கட்டுற இடத்துல வந்துட்டு என்ன பண்ணல, செய்யப்படல. மாறாக ஒரு கல்லும் எங்க தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சோ குவாரியில, அங்கேயே டிசைட் ஆகுது இந்த கல்லு இந்த அந்த ஆலயத்துல எந்த பாகத்துல போய் சேரணும், சரிங்களா, எந்தெந்த பாகத்துல போய் சேரணும்ட்டு அங்கே என்ன பண்ணிடுறாரு, செஞ்சுட்டு அப்புறம் அதை எல்லாம் எடுத்து வந்துட்டு இங்க வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப சிம்பிளா அசம்பிள் பண்ண மாதிரி பண்ணி வைக்கிறாங்க. அப்ப இது எதற்கு ஒரு அடையாளம்னா, தேவன் சொல்றாரு, இது போல நீங்கள் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்க வேண்டாம், உங்களுடைய குவாலிட்டிஸ், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய திராணி இதெல்லாம் ரொம்ப கம்மின்னு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விசேஷத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, ஒவ்வொரு நோக்கத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த சபை என்கிற அந்த ஆலயத்துல நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பாகமா போக போறீங்க. அப்ப அந்த பாகத்துக்கே உரிய சில சோதனைகள் வழிமுறைகள் தான் தேவன் இந்த பூமியில உங்களுக்கு என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார். அப்ப அதுக்குள்ள நீங்க உங்களையே இசைந்து உள்ள அனுமதிக்கும் போது நீங்கள் என்ன ஆவீங்க, அந்தந்த அங்கங்களாக உருவாக்கப்படுவீர்கள். இது எதுல சொல்றாரு அப்படின்னா, அந்த ஆலயத்தின் விஷயத்துல சொல்றாரு. இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு உதாரணம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் அங்க சொல்றாரு. என்னன்னா, அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது, கிறிஸ்து வந்துட்டு சரீரம், சரீரத்துக்கு எப்படி இருக்கிறார், தலையா இருக்கிறாரு, இந்த புது சிருஷ்டிகள் ஆகிய சபை எப்படி இருக்கிறாங்க, சரீரத்துக்கு கீழே இருக்கிறார். இதெல்லாம் நம்ம இப்ப உங்களுக்கு நல்லா புரியும் நான் நம்புறோம். என்னன்னா, எப்படி நம்மளை புது சிஷ்யா நம்ம வளர்த்தி கொள்றது அப்படின்னா, இந்த உருவகமா தேவன் பேசிருக்கிறார் பாருங்க. இந்த விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நம்ம புது சிஷ்டியா ஆயிட்டோம் அப்படின்னா, உடனே நமக்கு உள்ளுக்குள்ள நிறைய கேள்வி, நான் எப்படி புது சிஷ்டி மாதிரி ஒரு பிசினஸ் பண்றது, நான் எப்படி வேலை பண்றது, என் குழந்தைய எப்படி நான் ஒரு புது சிஷ்டி மாதிரி நான் படிக்க வைக்கிறது, இல்லைங்களா, சபையில நான் எப்படி இந்த மாதிரி புது சிஷ்டியா நடந்து கொள்றது, இந்த மாதிரி எல்லா கேள்வி வரும்பொழுது எனக்கு புத்தி அவ்வளவா பத்தல, சரிங்களா, நான் அவ்வளவா சரியா யோசிக்க முடியல, சரியான முடிவுகள் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லும் போதுதான் தேவன் சொல்றாரு, ரொம்ப நீங்க கஷ்டப்படாதீங்க புது சிருஷ்டி ஆகிறதுக்கு. ஏன்னா நீங்கள் யார் மாதிரி தான் இருக்கிறீங்க, சரீரம் மாதிரி இருக்கிறீங்க. உங்களுக்கு தலை யாரு, அப்போ சரீரத்துக்கான விஷயங்களை யார் தான் பிளான் பண்ணும், யார் தான் டிசைட் பண்ணும், தலை. அப்ப இந்த சரீரம் என்னதான் பண்ணும்னா தலை வேலை செஞ்சிட்டு இருக்கோம். அப்ப என்ன சொல்றனா, புது சிருஷ்டியா நீங்களும் நானும் வளர்வதற்கு சில முயற்சிகள் எடுக்கும் போது அநேக சமயங்களை நம்ம ஞானம் பத்தாது இல்லீங்களா. புது சிஷ்யா நம்ம டெவலப் பண்ணிக்கிறது நமக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம தான் உருவாக்கிக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் அது பரிசுத்தாவி வேணும், அப்புறம் வசனம், ரெண்டு தான் பண்ணும் அந்த வேலையை இல்லீங்களா. நம்ம என்னதான் பண்றோம்னா அதைய வந்து அனுமதிக்கிறோம், அவ்வளவுதான் நம்ம செய்யறோம் இல்லீங்களா. அப்போ சில விஷயங்கள்ல நீங்க புது சிருஷ்டிகளா இருந்து வளர்வதற்கு ஏற்ற முடிவுகள் முயற்சிகள் உங்களால பண்ண முடியாதுன்னா நீங்க பண்ண வேண்டாம். அதை பண்றதுக்குதான் நான் உங்கள் மேல யார் வச்சிருக்கிறேன் நான். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் எப்படி புது சிருஷ்டியா வருவேன் கேள்வி கேட்டா, ஏற்கனவே இருக்க புது சிருஷ்டிய பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கோ மாற்றிக்கொள்ளுங்க, நீங்க என்ன ஆயிடுவீங்க, புது சிருஷ்டி ஆயிடுவீங்க. இது எப்படி நான் பண்ணுவேன், அந்த அளவுக்கு எனக்கு பிரெயின் இல்லையா அப்படின்னா, சரீரமா தான் நீ இருக்கிற, ரொம்ப அழட்டிக்குவேன். உங்களுக்கு மேல யார் இருக்கிறா, அந்த வேலையை யார் தான் செய்யறா, அந்த வேலையை தலையே செய்வார். ஆனா இன்னைக்கு பிரச்சனைகள்லாம் ஏன் வருது அப்படின்னா, தலை செய்யற வேலையை என்ன பண்ணுவோம் நாம, சரீரம் நம்ம யார் ஆக்சுவலா, ரொம்ப சிம்பிளா அந்த ஒரு உருவகம் எடுத்துட்டீங்கன்னா, சரீரமாகிய சபைனா சபை வந்துட்டு பெரிய திங்கிங் எல்லாம் இல்ல, பெரிய காரிய திட்டம் பண்றது இல்ல. இந்த சபையை நான் எப்படி வழி நடத்துவேன் இல்லீங்களா, எப்படி அந்த ஹார்வெஸ்டருக்கு நடக்கும், அந்த மீட்டிங் எப்படி நடக்கும், இதுக்கு பைசா என்ன, அதுக்கு எவ்வளவு பண்றது, இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதுதான். ஆனா இதெல்லாம் யாருடைய பொறுப்பு நம்ம பார்க்கிறோம் தலை. அதான் அந்த விஷயத்துல சொல்றாரு, இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டும் ஒவ்வொரு எண்ணங்களும் நோக்கங்களும் யார் டைரக்ட் பண்ணக்கூடியவரா தேவன் வச்சிருக்கிறாருன்னா, அந்த தலையாகிய கிறிஸ்து. அப்படின்னா என்ன சொல்றாருனா, புது சிருஷ்டிகள் அந்த தலை சொல்றத என்ன பண்ணணும் அப்படியே, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இது எப்படி செய்வீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு கூட ஒரு உறவகம் சொல்றாரு, அது அதிகமா நம்ம பயன்படுத்துறது இல்ல. கிரைஸ்ட் எப்படி இருக்கிறாருன்னா, ரட்சிப்பின் வார்த்தை சொல்லுங்க, இங்கிலீஷ்ல எவ்வளவு தெரியுங்க, அழகா இருக்கு, கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன். அவர் யாராமா, கேப்டன், ரட்சிப்பின் அதிபதி. அப்ப நாமெல்லாம் யாரு, கரெக்டா வசனம் சொல்லிருங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்கு நல்ல பாத்தீங்களா, ஒரு உருவகம் கொண்டு போற அவர் கேப்டன், நீங்க யாரு, இதுதான் பாருங்க. நீங்க போர்ச்சேவகன், அவர் கேப்டன். நான் எப்படி அந்த தலை சொல்றதை நான் ஏற்றுக்கொள்றது அப்படின்னா, இப்போ தேவன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஒரு உருவகம் எடுக்கிறார். என்ன உருவகம், கேப்டனு அப்புறம் சோல்ஜர்ஸ், அதிபதி, போர்ச்சேவர்கள். இந்த இவங்கள் இந்த உறவு பத்தி ரொம்ப விசேஷமான உறவு, நம்ம எல்லாம் படிக்கும் போதை சொல்லுவாங்க. என்னன்னா, ஆர்மியில என்ன ஒரு ரூல்ஸ் இருக்கும் தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இப்போ கேப்டன் வந்துட்டு தப்பா ஏதாவது சொல்லுவார், இந்த கேப்டன் அந்த கேப்டன் தப்பா சொல்லவே இல்ல, சொல்லவே மாட்டார், அவர் கரெக்டா சொல்லிடுவாரு. இங்க மாம்சத்துல இருக்கிற சில கேப்டன்ஸ் தப்பான ஆர்டர் சொல்லுவாங்க, சொதப்பலான பிளான் போடுவாங்க. இப்போ இந்த சோல்ஜர் லெவல் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், மனசுக்குள்ள ஒரே வரும், உடனே இவங்க என்ன சார் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் வேலை என்ன, ஃபர்ஸ்ட் ஒபே, முதல்ல சொன்னத செய், செஞ்சு முடிச்சுட்டு நீ என்ன வேணா கேள். அப்போ மிலிட்ரியில அந்த ஆர்மியில அந்த ஒரு ராணுவத்துல அந்த முதல் குவாலிட்டி என்னன்னா, ஒரு சோல்ஜருக்கு சோல்ஜருக்கு அது ஒண்ணுதான் குவாலிட்டி, வேற ஒண்ணு இல்ல, ஒபே, அவ்வளவுதான் சொல்லிடுவாங்க, வேற ஒண்ணு பேச மாட்டாங்க. தள்ள போற விஷயம், நான் இங்க குண்டு போட சொல்றேன், அங்க குண்டு போட்டா நம்மால் தான் பத்து பேர் சாவாங்கன்னா, போட்டு பத்து பேர் செத்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லு, நம்ம ஏரியாலேயே போட சொல்லிட்டீங்களே. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், சோல்ஜரு ஃபர்ஸ்ட் ஒபே. அப்ப இங்க இந்த ஒரு அதிபதிக்கும் இந்த ஒரு போர்ச்சவர்களுக்கு என்ன உறவு வருது பாருங்க, நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம், நீங்க சரீர அங்கங்களா மாத்திரம் தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் யாரே யோசிச்சு யாரே வழி நடத்த வல்லவரா இருக்கிறாரு, தலையாகிய கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் சொல்றதையே நீங்க செஞ்சுட்டு போங்க, அவர் சொல்றதையே எப்படி நான் செய்ய முடியும் அப்படின்னா, அவர் கேப்டன் மாதிரி நீங்க யார் மாதிரி, இங்க ஸ்ட்ரிக்டா வந்துடும். அப்போ இது நான் இப்படி இவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசினா எப்படி, அவர் சொல்றதான் நாங்க செய்யணும். அப்ப நெக்ஸ்ட் ஒரு உருவகம் கொண்டு வராரு அப்படின்னு சொன்னா பயந்துக்காதீங்க, அவர் மேய்ப்பன் மாதிரி நீங்க யார் மாதிரி, ஆடு மாதிரி. அப்ப மேய்ப்பன் வந்துட்டு உசு 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 உசுன்னு அனுப்புற மாற்றம் இல்ல, அப்புறம் அவர் என்ன கூட பண்ணி போடுவார், என்ன ஆகாரம் எந்த ஆட்டுக்கு எது பெஸ்டா இருக்குமோ அது கூட என்ன பண்ணுவார், எடுத்து போடுவார் சரிங்களா. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க, இது வந்து ஆரம்பத்துல இருந்து கொஸ்டின் பாக்கணும், எப்படி தேவனே நாங்க வந்து ஒரு புது சிருஷ்டி எங்களை வளர்த்துக்கிறோம், ரொம்ப பலவீனமானவங்களா இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி வளருதுன்னே தெரியலையே அப்படிங்கும்போது, இருக்குது தலைக்கல் பாரு பிரமிட்ல கிறிஸ்து இயேசு, அந்த கல்லுக்கு அந்த கோணத்துக்கோட உங்களை இசைந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்களை உள்ள கூட்டி சேர்த்துக்கோங்க. அது எப்படி நான் பண்றது, எனக்கு அந்த அளவுக்கு மூளை இல்லன்னா, உனக்கு மூளை இல்லதான், கிறிஸ்துவே என்னவாத்தா இருக்கிறாரு, தலையா இருக்கிறாரு, அவர் உங்களை கைட் பண்ணுவாரு, அவர் கைட் பண்ண நான் எப்படி நடக்கிறதுன்னு கேட்டா, அவர் கேப்டன் மாதிரி சொன்ன செய்வார், எதுவும் பண்ணாரு பெருசா நீங்க க்வெஸ்டின் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஐயோ, அதான் சில சமயங்களா நம்ம சாத்தான் மேலே இறக்கப்படுற குணம்லாம் நமக்கு வரும், அந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ராடினரியா போக வேண்டாம். கிறிஸ்து என்ன போதனை இருக்கிறாரோ அதுல நினைச்சு நிக்கணும், ரொம்ப சிம்பிள். அப்போ அது கூட நம்ம பயமா இருந்துட்டா தான் அங்க சொல்றாரு, அவர் வெறும் கேப்டனா மாத்திரம் இல்ல, என்னவா கூட இருக்கிறார், ஒரு ஒரு மேய்ப்பன் மாதிரி இருந்துட்டு அந்த ஆடுகளின் மேல எல்லா வகையிலும் அவரு அங்க வந்துட்டு ஒரு அக்கறை எடுத்துக்கொள்றது. இது எல்லாவற்றுக்கும் மேல சகோதர சகோதரிகளே, இந்த புது சிருஷ்டிகளா தேவன் கிறிஸ்து மூலமா நம்மளை அவரு மனவளன்னா நீங்க யார் மனவாட்டி, இந்த ஒரு உறவுக்கு ஈடு இணையா வேற எந்த ஒரு உறவக வாசியும் அங்க பயன்படுத்த முடியாது. நம்ம சொன்னாரு தலைக்கல்லு நீங்க ஜீவனுள்ள கற்களு, நீங்க ஆலயோ அவர் தலை நீங்க சரீரோ அவர் கேப்டனு நீங்க சோல்ஜர்ஸ். இதுல எல்லாம் புரிஞ்சுக்கொள்றதுல விட நம்ம எந்த ஒரு விஷயத்துல நல்லா புரிஞ்சுக்கொள்ளலாம்னா அவர் மனவாளன்னா நாம மனவாட்டி. ஒரு மனவாட்டி கண்ணுக்கு முன்னாடி யார் மாத்திரம் தான் இருப்பாங்க? ஆமா, 10,000 பேர் இருந்துட்டாலும் அந்த மனவாளன் மாத்திரம் தான் அழகுள்ளவரா தெரியவா. அதே போல ஒரு மனவாளன் கண்ணுக்குள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா 100,000 பெண் இருந்துட்டாலும் கூட அந்த மனவாட்டி மாத்திரம் தான் அவங்க கண்ணுக்கு தெரியவாங்க. அப்ப இந்த மனவாளன் மனவாட்டி இல்லைங்களா, இந்த உறவுல நம்ம புரிஞ்சுக்கலாம் கிறிஸ்து நம்ம மேல எப்படி இருக்கிறார். ஆனா இந்த உறவுக்கு ரொம்ப முக்கியம்னா உண்மை, லாயல்டி, ஃபெய்த்ஃபுல்னஸ், ரொம்ப உண்மை எல்லா விஷயத்திலயும். அப்போ தலை சொன்னா கேட்கணுமா? கேட்கணும். அப்போ தலையினா தலைமாற மாத்திரம் இருக்க கூடாது, சரீரத்தின் மேல முழு கவனம் என்ன பண்ணும் எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி எல்லா ஒரு அக்கறையும் யார் நம்ம மேல வச்சிருக்கிறார் அப்படின்னா தலையாகியா கிறிஸ்து இயேசு. அவர் தான் மனவாளன், அவர் தான் நமக்கு தலைக்கல்லு, அவர் தான் நமக்கு கேப்டன் அப்படின்னு சொல்லும் போது எந்த விஷயத்துலன்னா அவர் எல்லாவற்றிலும் ஒரு முதல் புது சிருஷ்டி ஆயிட்டார். இன்னைக்கு புது சிருஷ்டி ஆகக்கூடிய வாய்ப்புல நாம் எல்லாம் இருந்துட்டு நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய இயலாமை இது எல்லாம் வச்சுட்டு கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு சொல்ற பதில் ஒன்னே ஒன்னு தான் தேவன். என்ன ஒரே ஒரு பதில் சொல்றாருன்னா, நீங்க ஜஸ்ட் என்னுடைய ஒரே பேரான குமாரனை மாத்திரம் பாத்துருங்க, அவர் சொல்றத மாத்திரம் கேட்டுடுங்க, அவர் உங்களுக்கு கொடுக்கறத மாத்திரம் நீங்க சாப்பிட்டுடுங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு அவர் மாத்திரம் தான் மனவாளன் மாதிரி. இப்படி இயேசு கிறிஸ்து மாத்திரம், அவர் மாத்திரம், அவர் மாத்திரம் எல்லா விஷயத்திலும் வைக்கும் பொழுது புது சிருஷ்டி ஆகிறது ரொம்ப சுலபம். இப்படித்தான் இந்த புது சிருஷ்டிகள் தங்களை வந்துட்டு உருவாக்கி அங்க கொள்ள முடியும் அப்படி அங்க நம்ம சொல்றது பார்க்கிறோம். அப்ப அவர் மனவாளன் மனவாட்டினா கூட இரண்டாம் வருகையில் மனவாளனா வரும் பொழுது அங்க கூட எந்த மனவாட்டி தான் அவர் எடுத்துக்கொள்கிறார், அது கூட ஒரு எச்சரிப்பு இருக்குது இல்லைங்களா. அவர் வந்துட்டு புத்தி உள்ள கன்னிகைகளை மாத்திரம் தான் அவர் அங்க எடுத்துக்கொள்றது நம்ம பாக்குறோம். அப்போ இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் அவர் வந்துட்டு நிராகரிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த விஷயத்துல கூட நம்ம அங்க நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய கவனம் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்குது. அப்போ அது மாத்திரமல்ல, இப்போ இந்த புது சிருஷ்டிகள் நம்ம பார்த்தோம், உலக சின்னங்களே ரொம்ப ஞானிகள் இருந்துட்டு தேவன் எடுக்கல. அப்போ ஞானிகள்ல இருந்தவர் எடுக்கல அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப பலவீனமான ஜனங்கள் தான் பார்த்து எடுத்திருக்கிறார். அப்ப இது எப்படி நம்மளை போய் தேவன் செலக்ட் பண்ணார், நல்லா யோசிங்க, எப்படி நம்மளை போய் தேவன் செலக்ட் பண்ணார், எப்படி நம்மளை போய் தேவன் செலக்ட் பண்ணார், எதை பார்த்து செலக்ட் பண்ணார், எதை பார்த்து செலக்ட் பண்ணார் கேட்டா என்ன பதில் வரும்? அவர் என்ன பாக்குறாரு? வெளிய அப்பியரன்ஸ் பாக்கல புது சிருஷ்டிகளுடைய தகுதிக்கு, அவர் என்னதான் பாக்குறாரு? உள்ளுக்குள்ள மனசு. அப்ப வெளிய நல்லா பார்த்தாருன்னா நிறைய நடிகர்கள் வந்திருக்கலாம் இங்க, இல்லாட்டி நிறைய பெரிய சயின்டிஸ்ட் வந்திருக்கலாம், இல்லாட்டி பெரிய பெரிய பணக்காரங்க வந்து இங்க இன்னைக்கு ஈரோடு கிளிஷால இருந்திருக்கலாம். அப்போ தேவன் வெளியெல்லாம் பாக்கல, என்ன பாக்குறாரு? உள்ளுக்குள்ள அந்த மனசு மாத்திரம் பாக்குறாரு. அப்போ ரொம்ப பலவீனமான மனுஷங்கள் இருந்துட்டு வந்திருக்கிறோமே நம்ம எப்படி புது சிருஷ்டி ஆகலாம்னா, அப்ப நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல. என்னன்னா அவருடைய புது சிருஷ்டிகளுக்கு தேவன் கொடுக்கற பாதுகாப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன பாதுகாப்பு கொடுக்கறாருன்னா தூதர்கள் என்ன பண்றாங்க இவங்களுக்கு, இதே சகோதர சகோதரிலே தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் கேட்ட பாயிண்ட்ஸ். ஆனா நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், தூதர்களுடைய பாதுகாப்புனா தூதர்களுடைய பாதுகாப்பு மாறி இல்லீங்களா. இப்ப ஜார்ஜ் புஷ் வந்தாருன்னா அவருக்கு இருக்குதாங்களா பாதுகாப்பு? அப்படியே நாலு பேர் நல்ல கண்ணெல்லாம் வச்சுட்டு கோட் சூட் போட்டு காதல எல்லாம் போன் எல்லாம் மாட்டிட்டு இவங்களுக்கு வேற எங்கேயோ இருந்து கமெண்ட் பண்ணிருக்கோம், நீங்க இங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்கன்ட்டு. அப்போ இவர் வாட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு, நாலு பேர் நான் இருப்பாங்க பாத்துட்டு இருப்பாங்க. இப்ப ஜார்ஜ் புஷுக்கு ஒரு பாம் வச்சா அவர் செத்து போயிடுவாரு இல்லீங்களா. இப்ப அவர் அதோட இன்னொரு பாம் சேர்த்து வச்சா யார் செத்து போயிடுவா? இந்த நாலு பேர். அதுதான் இங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற பவர்ஃபுல் மேனுக்கு இருக்கிற பாதுகாப்பு. ஆனா நமக்கு தேவ தூதர்கள் பாதுகாப்புனா நீங்க நினைச்சு பாருங்க, எந்த பாம் வச்சா என்ன ஆகும்? அவங்க அதுக்குள்ளதான் சந்தோஷமா வருவாங்க, ஏன்னா அவங்க எல்லாம் அக்னி கற்களுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நினைச்சு பார்க்க போலதே இந்த ஒரு புது சிருஷ்டிக்கு தேவன் கொடுக்கற அந்த ஆசீர்வாதம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இதெல்லாம் பார்க்க போலது. பலவீனர்களுக்குள்ள இருந்து தான் அழைக்கப்படுறோம், ஆனாலும் கூட என்ன பண்ண தேவையில்லை, கவலை பண்ணுங்கிற அவசியம் அங்க இல்ல. இது கூட நம்ம இங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாலாவது ஒரு விஷயம், நாலாவது பாயிண்ட், இதுதான் கடைசி பாயிண்டா இருக்கு இன்னைக்கு. அப்போ நாலாவது பாயிண்ட் பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நாம புது சிருஷ்டிகளை அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒரு புது சிருஷ்டியா கிறிஸ்துவனுடைய சரீரத்துல நாம அங்கம் ஆகணும்னா நாம் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவனுடைய அந்த சரீரத்துல நம்ம அங்கமாகணும்னா, இல்லாட்டி நம்ம வேற மாதிரி கேட்கலாம், புது சிருஷ்டியா நம்ம ஒரு புது சிருஷ்டியில ஒரு அங்கமாகணும் அப்படின்னு சொல்ல பொழுது அங்க நமக்கு தேவையான ஒரே ஒரு குவாலிபிகேஷன் என்னன்னா, இந்த உலகத்துல நீங்க எந்த ஒரு அமைப்பிலையும் அங்கமாகணுங்கிற அவசியம் இல்ல. மாறாக அவருடைய சரீரத்துல என்னவாகணும், அவருடைய சரீரத்துல அங்கமா நீங்க என்னைக்கு உங்களை நீங்க உறுதிப்படுத்தி கொள்ளுகிறீங்களோ அப்ப நீங்க எதுல ஆட்டோமேட்டிக்கா அங்கம் ஆகுறீங்க, புது சிருஷ்டியில அங்கம் ஆகுறீங்க இல்லைங்களா. ஏன்னா சரீரம் தான் புது சிருஷ்டி, புது சிருஷ்டி தான் சரீரம். ஏன் இந்த பாயிண்ட் சொல்றோம்? இன்னைக்கு ஒருவேளை நம்ம சொல்லலாம், இன்னைக்கு நாமெல்லாம் யாரு? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரு கிடையாது? புது சிருஷ்டிகள் கிடையாது. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரு கிடையாது? சரீரம் இல்ல, கிறிஸ்துவின் சரீரம் இல்ல. அப்ப பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கிறோம் அப்படின்னுட்டோம்னா நம்ம வந்துட்டு பின்னால தேவன் கிட்ட கேட்கக்கூடாது, நாங்களும் அதே அமைப்புல தானே இருந்துட்டோம், அப்ப எங்களுக்கு ஏன் இதுல ஒரு வாய்ப்பு போச்சு? அது இல்ல. அப்ப இந்த புது சிருஷ்டிகள் புது சிருஷ்டிகளா ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரே குவாலிபிகேஷன் என்ன, நீங்கள் தலைக்கு கீழே இருந்த சரீரம் மாதிரி இருந்துட்டீங்களா? தலை சொன்ன விஷயங்களை எல்லாம் செஞ்சீங்களா? அந்த முயற்சியில மாத்திரம் நீங்க இருந்தீங்களா? இருந்தீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? புது சிருஷ்டிகள் அங்க சொல்ற. அப்ப நமக்கு இந்த உலகத்துல ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, இது நமக்கு மத்தியில சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய பெருமைக்காக நம்ம உலகத்துல எத்தனையோ அமைப்புகளை நம்மள என்ன பண்ணிக்கிறோம், சேர்த்துக் கொள்ளுகிறோமா இல்லையா? சேர்த்துக்கொள்ளுகிறோம். ஏதாவது ஒரு அமைப்புல போய் சேர்த்துக்குவோம் இல்லீங்களா? பாதுகாப்பு ஒரு அமைப்புல இருந்தா தான் நமக்கு ஒரு மரியாதை. ஆனா இந்த அமைப்புகள்ல நம்ம அங்கமா இருக்கிறதுனால அங்க சரீரத்தினுடைய கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் என்ன ஆக முடியாது. அப்ப இந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு வகையில சொல்லும் போது நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு தான் இங்க வந்திருக்கிறோம். நம்ம சிஎஸ்ஐ ஒரு அமைப்பு, ஆர்சி ஒரு அமைப்பு, இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஆனாலும் இங்க வந்துட்டு கூட அந்த அமைப்புக்குள்ள இருந்த எந்த ஒரு சிந்தையிலையும் நீங்க என்ன பண்ணிட வேண்டாம், இருந்த வேண்டாம். இங்க வந்துட்டோம்னா நம்ம மனசுக்குள்ள வைக்க வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, நாம் எப்படியும் கிறிஸ்துவுக்கு கீழ்பட்ட அவருடைய சரீரமா மாத்திரம் போய் சேரணும்னா அந்த சரீரத்துக்கே உரிய சில பிரயாசங்கள்ல நீங்க இருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு வசனம் படிங்க, இந்த புது சிருஷ்டி எப்படி இருக்கிறாங்க அதுக்கு ஒரு ஒரு விஷயம், 2 கொரிந்தியர் 5:17. ஆமாம், ஒருவன் கிறிஸ்துவுக்கள் இருந்துட்டால் அவர் புது சிருஷ்டியா இருக்கிறான். கரெக்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகள். ஒரு புது சிருஷ்டி யார் அப்படின்னா, முதல் வசனம் மாத்திரம் படிச்சுட்டு நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் அதனால நான் என்னது, நான் புது சிருஷ்டி இல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறாரு. ஆனா அது எப்படி ஒரு நிலைச்சு நிக்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன வசனம் சொல்றாரு, பழையவைகள் ஒளிந்து போயின. இந்த பார்ட் நம்ம மறந்துடுறோம். எப்ப நம்ம புது சிருஷ்டியா வளர்றோமோ இதை நம்ம கவனத்துல வைக்கணும். கிறிஸ்துவுக்குள் வந்தாச்சு, புது சிருஷ்டியா என்ன பட்டாச்சு, ஆனா இதுலயே நிலைச்சு நிக்கணும்னா என்ன பண்ணும், பழையவைகள் என்ன ஆயிடுச்சு, நான் புது சிருஷ்டி தான் பிரதர், ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் பழசு இருக்குது, கொஞ்சம் பழசு இருக்குன்னு அவர் யார் இல்ல. ஏன்னா புது சிருஷ்டினா அந்த வார்த்தை என்ன, அது புதுனா புதுதான், கொஞ்சம் பழசு இந்த விஷயத்துல மாத்திரம் இல்ல இல்ல, புது சிருஷ்டி புது சிருஷ்டி தான், பழையவைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அது என்னது பழையவைகள் இல்லீங்களா, எல்லா மாம்சமான எண்ணங்கள், எல்லா மாம்சமான பலவீனங்கள் இன்னைக்கு நிறைய இருக்குது நமக்குள்ள. நம்ம 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 லிஸ்ட் போட்டா நிறைய லிஸ்ட் போடலாம், பெரிய லிஸ்ட் போடலாம், டைம் பத்தாது இல்லீங்களா. அப்போ இந்த பழையவைகள் வந்துட்டு முற்றிலும் ஒளிந்து போகிறவர்கள் தான் புது சிருஷ்டிகள் ஆக முடியும். இது வந்துட்டு ஒரு என்னன்னா, ஒரு மரண பரியந்தம் நீடிக்க வேண்டிய ஒரு பரிசுத்தம் பண்றது என்னன்னா, பழைய மனுஷனே போன். அப்ப பிரதர் சொல்ல போது அருமையா சொல்றாரு, தேவன்கிட்ட நம்ம கிட்ட பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு நம்ம விட்ட நம்ம கிட்ட சந்தோஷப்படுற ஒரே விஷயம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த புது சிருஷ்டி மாத்திரம் தான். அப்ப தேவன் எப்படிதான் சந்தோஷப்படுவார்னா, இந்த புது சிருஷ்டி வளர்ந்தா சந்தோஷப்படுவார். தேவன் வேற எதுக்கு சந்தோஷப்படுவார்னா, இந்த புது சிருஷ்டி புது சிருஷ்டி ஒரு பரிபூர்ணம் அடைகிற மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் காண்பிச்சா அதுல தான் அவர் சந்தோஷம் அடைவார். ஆனா நம்ம பாருங்க, எதுல நம்ம கவனம் எல்லாம் செலுத்துவோம், இந்த சரீரத்துக்கே தேவையான எல்லா வேலையும் நாம் செய்வோம், இந்த சரீரம் சுகமா இருக்க வேண்டிய எல்லா தேவைகளையும் என்ன பண்ணுவோம், நம்ம செய்வோம். நல்ல ட்ரெஸ், நல்ல பவுடர், நல்ல சீப்பு இல்லீங்களா, அப்போ நல்ல சாப்பாடு, நல்ல வீடு, நல்ல வண்டி, வண்டி எல்லாம் நம்ம யோசிப்போம் இல்லீங்களா, நல்ல சாப்பாடு, இது சாப்பிட்டா அதாயிடும், அது சாப்பிட்டா இதாயிடும் எல்லாம். ஆனா இதெல்லாம் யார் ஹாப்பி பண்றது இல்ல, சந்தோஷப்படுறது இல்ல, இதெல்லாம் யாருக்கு உணவு, யாரை திருப்திப்படுத்துறது? ஆனா தேவன் எதைத்தான் திருப்திப்படுத்துறன்னா, அவர் வந்துட்டு புது சிருஷ்டி மேல மாத்திரம் தான் அவருக்கு சந்தோஷம். அவர் அதை தான் பார்த்துட்டு இருக்காரு, டெய்லி பாக்குறாரு. இன்னைக்கு பிரதருக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டி எவ்வளவு இன்ச்சு வளர்ந்துருக்குது பாக்குறாரு, வளர்ந்துருந்தா சந்தோஷப்படுறாரு. ஆனா பிரதருக்குள்ள புது சிருஷ்டி அப்படியே இருக்குது 2 கிராம்ல, அவர் தான் 20 கிலோ போட்டுட்டார் அப்படின்னா அவருக்கு ஒன்னும் சந்தோஷம் இல்லை. இல்லைங்களா? அந்த புது சிருஷ்டி வளரணும். அந்த அதான் சொல்ற பிரதர் அழகா சொல்லும் போது, அந்த புது சிருஷ்டினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் இதுல மாத்திரம் தான் தேவன் கவனம் உள்ளவராக இருக்கிறாரு. இது மாத்திரம் தான் தேவனுக்கு சந்தோஷம் கூட கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் போது, சகோதர சகோதரில ஒரு ஒப்பிட்டு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு கம்பாரிசன் தான் கொடுக்கிறோம். சிந்தைக்கும் சரீரத்துக்கும், புது மனுஷனுக்கும் பழைய மனுஷனுக்கும், புதிய சந்திக்கும் பழைய சந்திக்கும். அப்போ இதுக்கு தான் தேவன் சந்தோஷம் கொடுக்கிறாருன்னு சொல்லும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா மனசுல என்ன நினைக்கணும்னா, அப்ப தேவன் ஒதுக்கிற ஒரு விஷயம் இருக்குது நமக்குள்ளேயே, அதை நாம் என்ன பண்ணக்கூடாது, நாம் அதை விரும்பக்கூடாது, நாம் அதை நேசிக்க கூடாது. தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நம்ம பார்க்கணும், ஸ்ட்ராங் கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளணும், அவ்வளவுதான் இல்லைங்களா? அப்போ இன்னும் அருமையா இன்னொரு வார்த்தையை சொல்லும் போது, இப்படியாக நம்ம அந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கம் பெற்றுட்டு அந்த சரீரத்திலேயே நிலைச்சு நிக்கணும்னா கூட சில காரியங்கள் தேவன் அங்க எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட. இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரமா வந்திருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சரீரத்திலேயே இருந்து புது சிருஷ்டியாவே வளர்ந்து ஒரு புது சிருஷ்டியா ஆயிடணும் அப்படின்னு சொல்லும் போது, அதற்கு வந்துட்டு இன்னைக்கு நாம் என்ன சொல்லணும்னா, அதான் நான் உடன்படிக்கை பண்ணியாச்சே, நான் கான்சன்ட்ரேட் பண்ணியாச்சு, இன்னைக்கு நான் உடன்படிக்கைக்குள்ள வந்துட்ட ஒரு சகோதரன் ஒரு சகோதரின்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாகவோ கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு புது சிருஷ்டியாவோ நாம இருக்கிறோம் என்று பார்க்கும் போது, கான்சக்ரேஷன் மாத்திரம் பத்தாது, அது மாத்திரம் போதுமானது அல்ல. ஆனா கண்டிப்பா என்ன வேணும், கான்சக்ரேஷன் வேணும். ஏன்னா தேவன் நம்ம அறியாத ஜனமா இருந்தோம், தேவன் திட்டத்து மத்திய ஒண்ணுமே தெரியாத ஜனமா இருந்தோம். அப்ப கிறிஸ்து மூலமா தேவன் நம்மளை இழுத்துட்டு அவரை பத்தி சொல்லி அவருடைய தெய்வீக திட்டத்தில் ஒரு பங்கு கொடுத்துட்டு அதுல இருக்கிற உயர்ந்த பதவிக்கு நம்மளை அழைச்சிட்டு அவர் நம்மளை வழி நடத்துறாருன்னா சரிங்களா, அதற்கு தேவை என்ன பார்க்கிறோம், இந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் தேவை. அதாவது தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கிற ஒரு விஷயம், அந்த ஒப்பு கொடுக்கும் போது நம்ம வரும் பொழுதுதான் அவர்கிட்ட நீதியை பெற்றுக்கொண்டு நம்ம நினைக்கிறோம், நீதிமான்ற நிலைமையில நின்று தேவன் கூட ஒரு தொடர்பு நமக்கு கிடைக்குது. அவர் செய்ய சொல்றாரு, நாம செய்யறோம். அவர் சொல்றது நமக்கு புரியுது, நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு செய்யறோம். அப்ப இந்த கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா இந்த உறவு இல்ல நமக்கு. அப்ப இந்த உறவு தேவன் கிட்ட வாங்கியிருக்க நமக்கு என்ன தேவை, கான்சன்ட்ரேஷன் அவசியம். ஆனா ஒரு புது சிஷ்யா ஆகி நிக்கணும், இல்லாட்டி அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கமாவே உறுதியா நிலப்பெறணும் அப்படின்னா, அதுக்கு எது மாத்திரம் பத்தாது பார்க்கிறோம், கான்சன்ட்ரேஷன் மாத்திரமே அங்க பத்துறது இல்ல நம்ம பாக்குறோம். ஆனா அந்த புது சிருஷ்டி ஆகிற வேலையில அந்த ஒரு முயற்சியில நம்ம போறதுக்கு கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணுது, ஒரு வழி ஏற்படுத்தி நமக்கு அங்க தருது நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு புது சிருஷ்டிகளை நம்ம வளர்கிறோம், நிச்சயமா உருவாயிடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு என்ன அறிகுறிகள் நம்ம கிட்ட தெரியும்னா, பிரதர் ரசல் ரொம்ப அருமையா சொல்றாரு, ரெண்டு அறிகுறி உங்களுக்கு தெரியணும். என்ன ரெண்டு அறிகுறினா, ஒரு புது சிஷ்யா நம்ம வளர்ந்துட்டு இருக்கோமானா, நீங்க என்ன சொல்லுங்கன்னா, யூ மஸ்ட் ஷோ தி எவிடன்சஸ் ஆஃப் லவ் அண்ட் டிவோஷன். இங்கிலீஷ்ல எவிடன்சஸ் என்ன, சாட்சி இல்ல, அறிகுறி சரிங்களா, அறிகுறி நீங்க காமிக்கணும், அறிகுறி அடையாளம் காமிக்கணும். என்ன எதுக்கு, என்ன என்ன அடையாளம், எவிடன்சஸ் ஆஃப் லவ் ஃபர்ஸ்ட், அன்பு, உங்களுக்குள்ள அன்பு பரிபூர்ணப்பட்டு இருக்கிறதுங்கிறதுக்கு அறிகுறிகள் தெரியணும், அடையாளம் நீங்க காமிக்கணும். நெக்ஸ்ட் மா அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு இருக்குது, என்னது, டிவோஷன். அது என்ன டிவோஷன், ஈடுபாடு, கரெக்டா ஈடுபாடு, யாரு கூட ஈடுபாடு, தேவன் கூட, குமாரன் கூட ஈடுபாடு, அவங்க கூட ஈடுபாடுனா என்ன, அவங்களுடைய சித்தத்துல ஈடுபாடு, அவங்களுடைய சித்தத்துல ஈடுபாடுன்னா என்ன, அவங்களுடைய திட்டத்துல ஈடுபாடு, அவங்க திட்டத்துல ஈடுபாடுன்னா என்ன, அந்த திட்டம் இன்னைக்கு எவ்வளவு நடக்குது, என்ன நடக்குது, அந்த திட்டத்துல என்னுடைய பங்கு என்ன, என் பங்கு எவ்வளோ, அந்த திட்டத்துல நான் என்னுடைய பங்கை சரிவர செஞ்சிட்டு இருக்கிறேனா இல்லையா, அப்படி செய்யும் போது முழு ஈடுபாட்டோட செய்யறனா இல்லையா. அப்போ ஒரு புது சிருஷ்டி சரியா வளர்ந்து வராங்களா இல்லையான்னு சகோதர சகோதரி எப்படி நாம் தெரிஞ்சு கொள்ளலாம், பிரதர் ரசல் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வந்துட்டு அறிகுறிகள் காமிக்கணும், ஒரு அன்பின் அறிகுறி, அன்பு பரிபூர்ணப்படுறதுக்கான அறிகுறி இல்லீங்களா, இன்னும் ஒண்ணு, தேவன் கிட்ட நீங்க ஈடுபாட்டோட இருக்கிறீங்க. ஆனா நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நாம் யோசிக்கணும், நம்ம எந்த அறிகுறி காமிக்கிறோம், எது காண்பிக்கிறது இல்ல, இல்ல ரெண்டுமே காண்பிக்கிறோமா, இல்ல ரெண்டுமே காண்பிக்கலையா இல்லீங்களா. நீங்க ஒண்ணு பயந்துட வேண்டாம், ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு ஐயோ நம்ம ஒண்ணுமே நினைச்சிட வேண்டாம் இல்லீங்களா. அப்போ இன்னைக்கு நம்ம சில அறிகுறிகள் காண்பிக்கிறோம், இப்ப இங்க வந்து உட்காந்துருக்கோம், தேவன் வார்த்தையை பாக்குறோம், பிரதர்ஸ் மீட் பண்றோம், சில நல்லது நல்லது கெட்டது விசாரிக்கிறோம், கஷ்டத்துல பங்கு பெறோம், இல்லாட்டி வேற எங்கேயாவது எப்பயாவது பார்க்கிற பதில உபசரிக்கிறோம் இல்லீங்களா. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இது நம்ம ஒரு எவிடன்சஸ் காமிக்கிறோம், ஒரு அறிகுறி தான் காமிக்கிறோம், நம்ம யாரா வளர்ந்து கொண்டிருக்கிறோம், புது சிருஷ்டியா வளர்ந்துட்டு இருக்கிறோம். என்ன அறிகுறி அப்படின்னா, இதெல்லாம் அன்பினுடைய அறிகுறி. அப்ப அந்த அன்புல நாம என்ன, கொஞ்சம் வளர்றோம், கொஞ்சம் தேர்றோம் இல்லீங்களா. இந்த இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம பிரதர்ஸ் கிட்ட நம்ம காண்பிக்கிற சில அன்பின் அடையாளங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா சகோதர சகோதரர்களே, இது மாத்திரமே ஒரு புது சிருஷ்டிக்கு தேவன் சொல்லல. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஒரு புது சிருஷ்டி ஆகணும்னா, நிலைச்சு நிக்கணும்னா, சரீரத்துல ஒரு அங்கமா இருக்கணும்னா, இன்னொரு அறிகுறி உங்க லைஃப்ல தெரியணும். என்ன அறிகுறி? அந்த டிவோஷன், எவிடன்சஸ் ஆஃப் டிவோஷன். தேவன்கிட்ட என்ன ஈடுபாடு? தேவன்கிட்ட ஈடுபாடு நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். அவர் குமாரன் கிட்ட ஈடுபாடு, ரெண்டு பேர்கிட்ட ஈடுபாடு, அவங்க சித்தம் யோசிக்கணும். அந்த சித்தத்துல நமக்கு பங்கு இருக்குதா? அந்த சித்தத்தை நம்ம முழுசா ஏத்துக்கொள்ளுகிறோமா, முழு ஈடுபாட்டோட? அங்க ஒரு க்வெஸ்சன் இருக்குது. ஏற்றுக்கொண்டா மாத்திரம் பத்தது இல்ல. அவர் சித்தம் திட்டம் தெரிஞ்சிட்டீங்க, அந்த திட்டத்துல உங்க பங்க ஈடுபாட்டோட செய்யறீங்களா? இன்னைக்கு இந்த ரெண்டாவது க்வெஸ்சன் தான் நாம என்ன பண்றோம்னா, நிறைய நம்ம கிட்ட ஸ்லாக்னஸ் இருக்குது இல்லீங்களா. அப்ப தேவனுடைய திட்டம் என்ன சகோதர சகோதரிகள்? அந்த டிவோஷன் நம்ம எப்படித்தான் காண்பிக்கிறது? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கேள்விக்கு போயிடணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம், புது சிருஷ்டி இந்த பூமியில மனுஷங்களுக்குள்ளிருந்து அழைக்கப்பட்டதுக்கு ரெண்டு காரணம் பார்த்தோம். ஒன்னு என்ன, அவங்க மரிக்கிற வரைக்கும் இந்த மாம்சத்துல இருக்கும் போது அவங்க வேலை என்ன, பர்பஸ் மற்ற புது சிருஷ்டிக்குலாம் ரெடி பண்ணும். அதுதான் சோல் பர்பஸ் அப்படின்னா, அது ஒண்ணுதான் பர்பஸ். இப்போ தேவன் இன்னைக்கு புது சிருஷ்டியா நம்மளை கூப்பிட்டுருக்கு. ஒரே காரணம் என்ன அப்படின்னா, மற்ற புது சிருஷ்டிகளை நம்ம மரணப்பறையந்தம் என்ன பண்ணும், ரெடி பண்ணணும், அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா, இந்த அறுவடையின் வேலையில் நம்ம என்ன பண்ணும், பங்கு பெற்றுக்கொள்ளும். அப்போ நம்ம பார்த்தோம் என்னன்னா, ஒரு புது சிருஷ்டி வளர்றாங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், அன்புல பரிபூர்ணப்படுறதுக்கான அறிகுறிகள் இருக்கணும். கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்குது. நம்ம அநேகர் காண்பிக்கிறோம், அநேக விதத்துல காண்பிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும் அந்த கிரியை நமக்குள்ள உண்டு பண்ணினதுக்கு இல்லீங்களா. ஆனா நம்ம இன்னும் ஒண்ணு செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த புது சிருஷ்டிகளா இருக்கிறோம்ங்கிறதுக்காக தேவன் இடத்துல அவருடைய திட்டத்துல நிறைவேறதில்ல, நம்ம பங்க செய்யறதுல நாமோ அந்த ஈடுபாடு காமிக்கிறோமா, டிவோஷன் இல்லாட்டி அர்ப்பணிப்பு இருக்குதா? அந்த வார்த்தை பாருங்க, அர்ப்பணிப்பு. அப்ப இது என்ன டிவோஷன், இது என்ன அர்ப்பணிப்பு, இது என்ன ஈடுபாடு? அது நம்ம கிட்ட இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு எப்படி சொல்றது? அப்ப இருக்குன்னா எப்படி சொல்லுவானா? நான் உதாரணம், நான் வேற எங்கேயும் போக முடியாது. இதே கேள்வி நீங்க அவங்க கிறிஸ்டியனோட லைஃப்ல நீங்க பார்க்கணும். அந்த சத்தியத்தின் மேல, தேவனுடைய சுத்தத்தின் மேல, அந்த சுவிசேஷம் உலகம் முழுக்க போகணும்னா, அந்த வேலையின் மேல கிறிஸ்து செஞ்ச அர்ப்பணிப்பு, கிறிஸ்து காட்டின ஈடுபாடு பாருங்க. அவரையே பார்த்துட்டு பின்னால வந்தாங்க 12 அப்போஸ்தலர்கள், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய ஈடுபாடு பாருங்க. எல்லாரும் அதுக்குன்னு அப்படியே இருக்க முடியுமா? எல்லாரும் இருக்க முடியாது. ஆனா புது சிருஷ்டி ஆகிறவங்க அப்படித்தான் இருந்தாங்க. இதுதான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இல்ல, ரிலாக்ஸேஷன் இல்ல, கிறைஸ்ட் ஈடுபாடு பார்க்கணும், அவருடைய அர்ப்பணிப்பு பார்க்கணும், அவருடைய சீஷர்களுடைய அர்ப்பணிப்பு பார்க்கணும். நினைச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே, அவங்களும் அங்கங்க இங்கிலீஷா வச்சுட்டு வாரமானா ரெண்டு மீட்டிங் கூடிட்டு சந்தோஷமா இருந்துட்டு சகோதர அன்புல இருந்துட்டு அன்பை வளர்த்துட்டு போயிட்டா போயிருந்திருக்குமா? இன்னைக்கு சுவிசேஷம் இந்தியா வரைக்கும் வந்திருக்குமா? ஈரோடு வரைக்கும் வந்திருக்குமா? என்ன அர்ப்பணிப்பு காண்பிச்சிருந்தா, என்னென்ன தியாகங்கள் செஞ்சிருந்தா, அந்த திட்டத்தை எவ்வளவு சீரியஸா மனசுல போட்டு தங்கள் பங்க நேர்த்தியா செஞ்சிருந்தா மாத்திரம் இன்னைக்கு உலகம் முழுக்க என்ன இருக்கும், இந்த சத்தியம் போயிருக்கும். நினைச்சு பார்க்கணும். அப்ப இன்னைக்கு நமக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, இன்னும் கூட சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். நான் விருப்பப்படுகிறேன் என்னன்னா, இன்னைக்கு நமக்கு முன்னாடி சில மூத்த சகோதரர்கள் இருக்கிறாங்க எக்ஸாம்பிள்ஸ், அவங்கள் வைஃப்ல கொஞ்சம் இருக்குது அர்ப்பணிப்பு, பார்க்கணும் நாமோ. இது ஏன் நமக்கு முன்னாடி வைக்கிறாரு அப்படி தேவன் அப்படின்னா, நீங்க பிராக்டிக்கலா பார்த்து உணருங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, சேம் லைஃப் என்ன பண்ணணும் நாமோ. ஏன்னா அவங்கள பார்க்கணும், அவங்கள பாக்குறல, அவங்க யார காப்பி அடிக்கிறாங்க? அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள், இவங்கெல்லாம் யார காப்பி? இமிட்டேஷன், இமிட்டேஷன். நம்ம சொன்னோம் எல்லாம் கிறிஸ்துவ போகுது, ரூட் எங்க போகுது, ஆணி வேறு அங்க போகுது, எல்லாம் அவங்களுடைய சிராக்ஸுக்காருக்கு முயற்சி பண்ணுகிற ஜனங்கள். அந்த அர்ப்பணிப்பு உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு எவிடன்சஸ் இருக்குதா, அறிகுறிகள் இருக்குதா? எப்படி அறிகுறிகள் காமிக்கும் இன்னைக்கு சிம்பிளா கேட்டா, அப்ப இன்னைக்கு நாம, அப்ப சகோதர சகோதரி, இந்த அர்ப்பணிப்பு பாயிண்ட் தான் நம்ம யோசிக்கணும். இந்த எவிடன்சஸ் நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்குதா? எவிடன்சஸ் இருக்கும் புது சிருஷ்டிகள் கிட்ட. தேவன் சித்தம் உணர்ந்தவர்களா இருந்தாங்கன்னா, அந்த சித்தத்தை முழு ஈடுபாட்டோட மனசுக்குள்ள ஏத்திருந்தவங்களா இருந்தாங்கன்னா, அந்த திட்டத்துல தங்களுடைய பங்க ஆராய்ந்து நிதானிச்சு பார்த்திருந்தாங்கன்னா, அந்த திட்டம் செயல்படுறதுக்கு நம்ம பங்கு செய்யணும் அப்படிங்கிற அர்ப்பணிப்போடு இருந்தாங்கன்னா, அந்த எவிடன்சஸ் இருக்கும். எவிடன்சஸ் எப்படி எல்லாம் காண்பிக்கலாம்? அப்ப பொதுவா நினைச்சிருவோம் நாமோ எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டா, கர்த்தருடைய வசனத்தை அநேகருக்கு சொல்லக்கூடிய அந்த போதனை வேலை மாத்திரம். தயவு செஞ்சு வேண்டாம், அது இல்ல. நம்ம ஏற்கனவே நிலை நிறைய சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிடுக்கிறோம், பாத்துருக்கிறோம். ஆவின் அந்த வரங்கள் சொல்லும் போது 7 வரங்கள் இருக்குது. அந்த 7 வரத்துல ஒண்ணுதான் என்ன, இந்த ஒரு போதனை. ஆனா மீதி இருக்குது அந்த 6, அது நீங்க பின்னாடி போய் ரீகலெக்ட் பண்ணணும். அப்போ அநேக விஷயங்களுக்கு தேவன் இன்னைக்கு சபை அங்கங்கள் ஒவ்வொருத்தரும் அங்கங்க 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 எடுத்திருக்கிற எல்லாருக்கும் ஒரே காரணம் அல்ல இல்லீங்களா. அப்போ இந்த நம்முடைய பங்கு என்ன இன்னைக்கு நாம் எல்லாரும் உணர்ந்திருக்கிறோமோ யோசிக்கணும். இவ்வளவு நாள் புது சிருஷ்டியா இருக்கிறோம், தேவன் சித்தம் உணர்ந்திருக்கிறோம், ஒப்பு கொடுத்தாச்சு சித்தத்துக்கு, திட்டத்தை கையில வாங்கியாச்சு, நான் கூட செய்யற சொல்லிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம பங்கு நம்ம கையில இருக்குதா, அந்த பங்கை நாம் செஞ்சுட்டு இருக்கிறோமா? அப்ப அந்த பங்கு இது ஒண்ணு மாத்திரம் அல்ல, அப்ப அநேக விஷயங்கள் இருக்கு. சிம்பிளா கேட்டா இன்னைக்கு எவ்வளவோ இடத்துல ஃபாலோ அப் கிளாஸஸ் போகும். இந்த ஃபாலோ அப் கிளாஸஸ்ல என்னுடைய பங்கு என்ன? ஒரு புது சிருஷ்டி இந்த அறிகுறி காமிக்கும். என்ன அறிகுறி? கர்த்தருடைய வேலை எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்க இவங்க மனசு போகும். போச்சுன்னா எல்லா இடத்துக்கும் இவங்க கிளாஸ்க்கு போக முடியாது. போக முடியாட்டி கூட இவங்க என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு புது சிருஷ்டி ஜபத்துல நினைக்கலாம். அந்த ஜெபம் போதும் சகோதர சகோதரிகளே. எங்கெங்க எந்தெந்த புது சிருஷ்டி எந்த வேலையில் இருந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் நாம் எங்கிருந்து கொடுக்கலாம்? இங்க வீட்டுல இருந்து கொடுக்கலாம், ரெக்கமெண்டேஷன் போகலாம் பிதா கிட்ட. இதெல்லாம் சின்ன சின்ன அர்ப்பணிப்பு. இந்த எவிடன்சஸ் இன்னைக்கு இருக்கிற டைவ் செஞ்சு செக் பண்ணுவோம். இன்னைக்கு புது சிருஷ்டி நம்ம பாக்குறோம் அப்படின்னு வந்துட்டுன்னா தயவு செஞ்சு நம்ம எதுவும் ரிலாக்ஸேஷன்ல வச்சுக்க வேண்டாம். புது சிருஷ்டி இவங்க, இப்படி இவங்க தான் புது சிருஷ்டி. அவங்களுக்குள்ள இந்த சிந்தை இருக்கும். இன்னைக்கு தேவன் வேலை நான் அப்ப இன்னைக்கு நமக்கு அநேக வேலை இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது, நம்ம ஆபீஸ் போறதா, மார்க்கெட் போறதா, அங்க போறதா, சமையல் செய்யறதா, இல்ல குழந்தைகளை ஸ்கூல் அனுப்புறதா, எல்லா தாட்ஸும் காலையில எந்திரிச்ச உடனே அப்படியே வந்து நிக்கும் மனசுல. ஆனா ஒரு புது சிருஷ்டிக்கு அது வராது. எந்திரிச்சோன்னா மேல ஒரு குட் மார்னிங், அப்புறம் குமாரனுக்கு ஒரு குட் மார்னிங், அப்புறம் ஒரு தேங்க்ஸ், ஒரு நிறைய ஸ்ட்ரென்த் வாங்கிட்டு இன்னைக்கு நான் எந்த தப்பு செய்யக்கூடாது, இன்னைக்கு 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 என்ன எல்லா பலவீனத்திலேருந்தும் காப்பாத்துருங்கன்னு மாத்திரம் கேளுங்க. நாளைக்கு கேட்க வேண்டாம், ஏன்னா நாளைக்கு என்ன கேட்டுடுங்க, இன்னைக்கு கேட்டுடுங்க, இன்னைக்கு கேட்டுடுங்க. ஆனா நம்ம பெரிய பிளான் பண்ணுவோம், இந்த வருஷத்துல இந்த பாவத்தை நான் ஒழிச்சிடணும், அடுத்த நாள் செஞ்சிருவாரு. அவர் பெரிய பிளான் போடுறாரு. நம்ம கெப்பாசிட்டி இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கு. அவரே சொல்ற, நாளை பத்தி நீங்க என்ன பண்ண வேண்டாம், இன்னைக்கு கேளுங்க. இது நல்லா கேட்கலாம். ஒரு புது சிஷியன் சிந்தையில முதல் தேவன் மேல, ஒரு இன்னைக்கு எங்க கிளாஸ், எந்த பிரதர் எங்க போறாங்க, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும், என்ன அசிஸ்டன்ஸ் வேணும், நம்ம என்ன செய்யலாம், ஜபம் பண்ணலாமா, இல்ல வேற ஏதாவது நம்ம நம்ம அர்ப்பணிப்புகள் இருக்கலாமா, இல்லாட்டி அவங்களை எங்கேயாவது டிராப் பண்ணலாமா, என்ன எப்படி எந்த எங்க என்னென்ன வேலை நடக்குது, அந்த வேலையில என் பங்கு என்ன, அதுதான் சிம்பிளா யோசிக்கும். இது ஒரு புது சிஷியனுடைய சிந்தையா இருக்கும். அந்த சிந்தை வந்து அந்த அறிகுறியா இருக்கும். இந்த அறிகுறி தேவை. நம்ம புது சிஷ்யா வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா இல்லையாங்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா நம்ம உணர்கிறோம். ஏனென்றால் இந்த அறிகுறிகள் தான் கடைசியில் என்ன ஆகும்னா கனிகள் ஆகும் இல்லீங்களா. அப்ப நீங்க சரீரத்துல அங்கமாகணும்னா அங்க கிறிஸ்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் சொல்லிட்டார், ஒரு கண்டிப்பான ஒரு கண்டிஷன் வச்சிட்டார். என்ன தெரியுங்களா, நீங்கள் என்னுடைய சரீரத்துல அங்கமா நினைச்சு நிக்கணும், இல்லாட்டி என்னுடைய என்னை பின்பற்றி வந்த அந்த புது சிருஷ்டிகளா ஆகணும்னு சொன்னா அந்த ஒரு குவாலிட்டி, ஒரு ஒரு தகுதி ரொம்ப முக்கியம். என்ன தகுதி? அங்க நீங்க யோவான்ல 15:2 பாருங்க. ஆமா இல்லீங்களா, அவர் சொல்றாரு நானே எப்படி இருக்கிறேன், மெய்யான திராட்சை செடி. நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுனீங்க, என்னில என்ன கொடி ஆயிட்டீங்க பாருங்க. நம்ம சொன்னோம் கான்சன்ட்ரேஷன் நமக்கு முக்கியம். எதுக்கு? தேவன் கூடியும் குமாரன் கூடியும் உறவு இருக்கு. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி ஒப்பு கொடுத்தீங்க, என்னில என்ன நீங்க. ஆனா இந்த கொடி கொடியாவே இருந்துட்டு, நான் கிறிஸ்துங்கிற திராட்சை செடியில கொடி, நான் பைபிள் ஸ்டூடெண்ட், நான் சத்தியத்தில் இருக்கிற கான்சக்ரேட்டட் மெம்பர், கொடி கொடி பத்தாது, என்னில் கனி கொடுக்காது இருக்கிற கொடி எதுவோ நான் என்ன பண்ணிடுவேன். ரொம்ப சாஃப்டா சொல்றாரு, ஆனா செய்யற வேலை பாரு. நான் கெண்ணில் கடி கொடாது இருக்கிற மரண கொடியை நான் என்ன பண்ணிடுவேன், கட் பண்ணிடுவேன். அந்த கனி என்ன, இந்த எவிடன்சஸ் காமிக்கணும் சகோதர சகோதரிகளே. ஏன் நம்ம இதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த புது சிருஷ்டிகளை இருக்கிறோம்னா புது சிருஷ்டிகளுக்கு உரிய அடையாளம் அல்லது அந்த ஒரு அறிகுறிகள், அந்த கிரியைகள், முயற்சிகள் தயவு செஞ்சு நீங்க என்ன நினைச்சிட வேண்டாம் அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கூடாது அப்படின்னா, நம்ம காரியங்கள் அநேக விஷயங்களை எல்லாமே நம்ம கிரியில என்ன பண்ண முடியாது, கிரியில கொண்டு வந்து முடியாது, அப்படியே கொண்டு வர முடியாது. அந்த சொல்லுக்கு நம்ம சொல்லிட்ட அந்த அர்ப்பணிப்பு அப்படியே மாம்சத்துல காமிக்க முடியாது, முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனா தேவன் எதைத்தான் பாக்குறாரு, மறுபடியும் புது சிருஷ்டிங் போது அவர் எதைத்தான் பாக்குறாரு, புது சிந்தை தான் பாக்குறாரு. அட்லீஸ்ட் இந்த சிந்தை உங்கள்கிட்ட இன்னைக்கு இருக்குதா, அது செக் பண்றாரு. எந்த அறுவடையின் வேலையின் மேல உங்க சிந்தை இருக்குதா, அதுல உங்கள் பங்கை பத்தி சிந்திக்கிறீங்களா, அந்த பங்கை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, முயற்சி பண்றீங்களா, ரெண்டு பண்றீங்களா போதும், அந்த சிந்தையில நம்ம இருக்குதா அது பாக்குறாரு. அப்ப பாக்குறோம் என்னன்னா, அந்த கனி கொடாம இருக்கிற கொடிகள் மேல தேவன் கொஞ்ச நாள் பாக்குறாரு, அப்புறம் பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த கொடியை கட் பண்ணி தான் வீசிடுறாரு. அப்படின்னா அந்த அங்கத்துல நமக்கு பங்கு இல்ல, ஃப்ரூட்ஸ் இல்லையா, ஆவியின் கனிகள் கிரியைகள் இல்லாட்டி நமக்கு அந்த பங்கு இல்ல, சரீரத்தில் இல்ல. ஏன் இல்ல? வேற கொடி அவர் கொண்டு வந்து வைக்கலாம்,
வேற கொடி காத்துட்டு இருக்குது வாஞ்சியோட, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போயிடும். இதெல்லாம் நம்ம நிறைய கிளாஸஸ்ல பேசிருக்கோம். உங்களுக்குள்ள இருக்கிறதே வேற ஒருவன் பற்றி கொள்ளாதபடிக்கு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. கிரீடம் தான் வாங்கிருக்கீங்க, ப்ரொபேஷனரி பீரியட், ஜாக்கிரதையா இருந்தா கிரீடம் இருக்கும், இல்லாட்டி நான் வாங்கிட்டு ஏத்த கொடுத்துருவேன். இன்னொருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற, நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே 1000 வருஷம் சொல்ல முடியுமா நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு? எந்த வருஷத்துல இருந்து நாம அந்த மாதிரி 1881 இருந்துட்டு மத்தவங்களை வாங்கிட்டு நானும் நீங்களும் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கோம். நம்ம இப்படி கீழ் படிச்சுட்டு சித்தம் உணர்ந்து அந்த கிரியைகள் காண்பிச்சுட்டு அந்த ஒரு அறிகுறிகள் காமிச்சுட்டு இருக்கும் பொழுது சகோதரர்களை தக்க வச்சு கொள்ளலாம். இல்லாட்டி என்னதான் பாக்க சொல்றாரு, நான் என்னில் கடிக்கூடாத கொடி. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான வசனமா இருக்கும், பயப்பட வேண்டாம். நீங்க நம்ம சில பாயிண்ட்ஸ்கள் பார்க்கிறோம், ஆனால் நீங்க மனசுல சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே. இது வந்துட்டு நம்ம அனுதின வாழ்க்கையில நம்ம அதிக நடைமுறைப்படுத்துறதுக்கு சில அறிவுரைகள் பிரதர் கூறியிருக்கிறார். அந்த அறிவுரைகளை நம்ம படிச்சு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றாரு, ஒண்ணுமே இல்லை. இது நம்ம பெரிய வசனங்கள் வச்சுட்டு ரொம்ப ஸ்பீட் ரொம்ப சீரியஸா டீச் பண்ணல, ஆனா அந்த காரியங்கள் ஏற்கனவே இருக்கு. இதுதான் நம்ம சொன்னோம்னா இன்னைக்கு அந்த புது சிருஷ்டிகளுக்கு ஒரு வழிமுறையா இருக்குது இல்லைங்களா. அப்போ இந்த புது சிருஷ்டிகள் கடைசியா நம்ம பார்க்கும்போது அவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அப்போ இன்னைக்கு தேவனுடைய சித்தத்துல இந்த புது சிருஷ்டிகளுடைய நிலை என்ன, இந்த புது சிருஷ்டிகள் என்னதான் செய்யணும்னு அவர் நினைச்சிருக்கிறார். நான் ஒரு புது சிருஷ்டி, நான் என்ன செய்யணும்னு தேவன் நினைச்சிருக்கிறாருங்கிற அந்த விஷயத்த நாம இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் தேவன் கிட்ட. எப்படி கன்ஃபார்ம் பண்றது, அந்த அளவுக்கு நமக்கு என்ன இல்ல, எப்படி நம்ம டிசைட் பண்றது, எப்படி நம்ம முடிவெடுக்கிறது, என்னுடைய பங்கு என்ன இல்லைங்களா, என்னுடைய பங்கு என்ன, அது நம்ம எப்படி டிசைட் பண்றது. அப்போ இன்னைக்கு உலக ஜனங்கள் பார்த்துட்டோம்னா அவங்க சில முடிவுகள் எடுக்கிறாங்க, அதுக்கு முடிவுகளுக்கு அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா ஐம்புலன்கள் பயன்படுத்துறாங்க. பிரதர் அப்படித்தான் அழகாக சொல்றார், இன்னைக்கு உலக ஜனங்கள் ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு 5 புலன்கள் பயன்படுத்துறாங்க. இங்கிலீஷ்ல சொன்னோம்னா 5 senses, தமிழ்ல சொல்லிட்டோம்னா 5 அறிவு பயன்படுத்துறாங்க. பார்க்கறது, கேக்குறது, நுகர்றது, அப்புறம் டேஸ்ட், அப்புறம் டச்சிங், நீங்க தொடு உணர்வு. இந்த 5 புலன்கள் யூஸ் பண்றாங்க. இந்த 5 புலன்கள் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, டிசைட் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு புது சிஸ்டம் பாக்குறது வச்சா இல்லீங்களா, கேக்குறது வச்சா, இன்னைக்கு நம்ம நிறைய பாக்குறோம் அப்படித்தான் சொன்னாங்க, நான் பார்த்தேன் பார்த்து அப்படியே நம்பறதா இல்லைங்க, அப்படித்தான் சொன்னாங்க நான் கேட்டேன் அவ்வளவுதான், உடனே சொல்றதா அது இல்ல இல்லீங்களா. அப்போ இன்னைக்கு புது சிஸ்டம் இந்த 5 புலன்களை மாத்திரம் பயன்படுத்துறது கிடையாது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், இந்த வால்யூம் படிக்கும்போது நமக்கு மனசு ரொம்ப ஃபில் ஆயிடுச்சு. என்ன விஷயம் தெரியுங்களா, ஒரு உண்மை, இன்னைக்கு உலக ஜனங்கிட்ட போய் வெளியே கேட்டு யார்ட்டையா போய் கேட்டுறாதீங்க, உனக்கு எவ்வளவு அறிவுன்னு கேட்டா எவ்வளவு சொல்லுவாங்க, உங்களுக்கு எவ்வளவு அறிவுன்னு கேட்டா எவ்வளவு சொல்லுவாங்க உலகத்துல இருக்க மனுஷங்க. ஏன்னா எல்லாருக்கும் என்ன ஒரு நம்பிக்கை, மிருகங்களுக்கு தான் என்ன சொல்றோம், 5, 2, 1, 3, மனுஷன் நமக்கு எவ்வளவு 6 அறிவு சொல்றாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பாயிண்ட் சொல்றாரு, இந்த 6வது அறிவு, இந்த அறிவு வந்துட்டு தேவனை பத்தி மாத்திரம் அறியக்கூடிய அறிவு. ஸ்பிரிச்சுவல் சென்ஸ், 6th sense இஸ் தி ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். அப்ப இந்த 6வது அறிவு இப்ப நீங்க சொல்லுங்க உலக ஜனங்கள் கிட்ட இருக்கிறா? ஏன்னா அந்த தேவனை அறியக்கூடியக்காக தேவன் கொடுத்திருக்க அந்த ஆதிக்குரிய அறிவு இன்னைக்கு அவங்களுக்குள்ள கிரியேட் செய்து, ஆனா என்ன அது பார்க்கிறோம், தவறான விஷயங்கள். அப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா பதில் சொல்றாரு, இந்த 6th sense புது சிருஷ்டிக்கு மாத்திரம் தான் இருக்குது, வேற யாருக்குமே இல்ல. அப்ப இந்த புது சிருஷ்டி ஒரு விஷயத்த முடிவு எடுக்கும் போது முக்கியமா இவங்க எதைத்தான் பயன்படுத்துவாங்கன்னா, அவங்க கிட்ட விசேஷமா தேவன் கொடுத்திருக்க அந்த 6வது அறிவை மாத்திரம் தான். என்ன 6வது அறிவு? ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ், பரிசுத்தாவின் வழி நடத்தல், அதுதான் அந்த 6வது அறிவு, ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். அதுல தான் அவங்க முடிவு எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கறோம், இது எப்படி நம்ம வித்தியாசமா சொல்லலாம், இப்ப சப்போஸ் இது புக் இல்லைங்களா, இந்த புக்கை காமிச்சிட்டு வெளியே ரோட்ல போட்டு போயிட்டு இருக்கிற அவர் உலகத்தான் கிட்ட கேட்டோம் இது என்ன அது அப்படின்னு அவர் என்ன சொல்லுவார், டக்குன்னு அவர் என்ன சொல்லுவார், புக்கு எப்படி சொல்லுவார், புக்கு பார்த்தா எப்படி தெரியுது, புக்கு மாறுதா இருக்கு, சந்தேகம் மாறிச்சு வந்து தொட்டு பார்த்தா கூட எப்படி தான் இருக்குது, புக்கு மாறுதா, மோந்து பார்த்தா கூட பேப்பர் வாசனை தான் அடிக்குது இல்லைங்களா. அவர் கூட சொன்னாரு இது புக்கு தான். அப்போ பாக்குறது, கேக்குறது, தொடுறது, இதெல்லாம் வச்சுட்டு அவர் என்ன டிசைட் பண்ணிடுவாரு, இது புக். ஆனா இதே ஒரு புது சிஷ்யிட்ட கேட்டாங்க, இது என்ன அது, இப்போ அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப எக்ஸாக்டா சொல்லுவாங்க, புது சிஷ்யர்கள் கரெக்டா சொல்லுவாங்க, இது சாதாரண புக் இல்ல, உள்ள போய் திறந்து பாத்தீங்கன்னா தெரியும் இது என்ன மாதிரியான புக். புது சிருஷ்டிகள் வழி நடத்தப்படுறதுக்கு தேவன் ஏற்ற சமயத்துல ஏற்ற மனுஷர்கள் மூலம் கொடுத்திருக்கிற புக். ஏன் அப்படின்னா இது ஒரு ஆவிக்குரிய விஷயம், யார் மாத்திரம் தான் புரிந்து கொள்ள முடியும், ஆவிக்குரிய மனுஷங்க எந்த அறிவு பயன்படுத்தும் போது மாத்திரம் தான் அந்த அறிவு பயன்படுத்தணும், இல்லைன்னா புரியாது. வசனம் 1 கொரிந்தியர் 9:10-14, 9:10-14, 1 கொரிந்தியர் 2
ஒன்பது
பாத்தீங்களா அவங்க சொல்றாரு. அப்போ தேவன் இந்த புது சிருஷ்டிகளுக்கு ஆயத்தம் பண்ணினத மனுஷருடைய கண்கள் அந்த ஃபைவ் சென்சஸ் என்ன பண்ணல, அது அந்த அஞ்சு அறிவு உணரல, கண்ணு பார்க்கல, செவி கேட்கல இல்லீங்களா, இதயத்துல தோணினதும் இல்ல. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற காரியம், பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த அழைப்பு, இந்த அழைப்புல நம்முடைய பங்கு, புது சிருஷ்டி வாய்ப்பு, உலக ஜனங்களுக்கு அவங்க அந்த ஐந்து அறிவை பயன்படுத்தினா அவங்களுக்கு என்ன ஆகாது? வசனம், அவங்க கண் காணல, செவிகள் கேட்கல, இருதயத்துல தோணவும் இல்ல, அவங்களுக்கு தெரியாது, அந்த ஃபைவ் சென்சஸ் பத்தாது. இப்ப வசனம் படிங்க. கரெக்ட். இந்த விஷயத்தை, இந்த விஷயம் மாத்திரமல்ல சகோதர சகோதரிகளே, எந்த ஆவிக்குரிய விஷயமானாலும் சரி, இன்னைக்கு சபை எப்படித்தான் புரிந்து கொள்வாங்கன்னா, அவருடைய ஆவியினாலே என்ன பண்ணிருக்கிறார், வெளிப்படுத்திருக்கிறார். இப்ப வசனம் படிங்க இல்லீங்களா. அப்போ தேவன் இடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த ஆவியில நாம தியானிக்கும் பொழுதுதான் எந்த காரியங்கள் நமக்கு புரியும், எல்லா தேவனுடைய காரியங்கள் கூட. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த நம்ம புது சிருஷ்டி தான் பாக்குறோம், அதுல கடைசி பாயிண்டா நம்ம சொல்றோம் இல்லீங்களா. புது சிருஷ்டியை பத்தி சில பொதுவான கருத்துக்கள் இது கடைசியா சொல்லும் பொழுது அதனுடைய சீரியஸ்னஸ் நீங்க புரியுங்க. என்னன்னா, புது சிருஷ்டிங்க போது எல்லா சிருஷ்டியிலிருந்தும் வித்தியாசம், இங்க கூட ஒரு வித்தியாசம் என்னன்னா, மற்ற சிருஷ்டிகள்லாம் பக்காவே எவ்வளவு சென்சஸ் தான் யூஸ் பண்ணுது, மேக்ஸிமம் அஞ்சு சென்ஸ் யூஸ் பண்ணுது, ஆனா இதெல்லாம் என்ன பண்ணல, இந்த சிக்ஸ்த் சென்ஸ் யூஸ் பண்றது இல்ல, அந்த ஆறாவது ஆவிக்குரிய தேவனை பற்றி அறியக்கூடிய அந்த அறிவை யாருமே பயன்படுத்தல. ஆனா ஒரு புது சிருஷ்டி எல்லா விஷயங்களையும் நிதானிக்கும் போது, நிதானிச்சு முடிவெடுக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துவாங்க இந்த ஆவி, பரிசுத்த ஆவி மாத்திரம் தான் பயன்படுத்துவாங்க. ஆனா தைரியமா சொல்லலாம், இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பிரச்சனைனா, நாம எந்த அறிவுல முடிவு எடுக்கல, எந்த அறிவுல நிதானிக்கல, நாம ஒருத்தர் பத்தி ஒரு வார்த்தை நமக்கு வந்துடுச்சு, டக்குன்னு கேட்டோம், பிரதர் சொன்னாரு அவரை பத்தி இப்படி, இதுதான் நம்புறது யாரு இல்ல, புது சிருஷ்டி இல்ல, இது கேட்டது அந்த ஃபைவ் சென்சஸ்ல ஒரு சென்ஸ் கேட்டது, அட பிரதர் சொன்னாரு அவர் இப்படித்தான் சொன்னார், ஆமா சொன்னாரு, நான் கேட்டேன் அது, ஆமா ஆமா இல்ல, புது சிருஷ்டி டக்குன்னு யோசிக்கும், ஆறாவது அறிவு டக்குன்னு விழிக்கும், இது நடந்திருக்குமா, ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரதர் இவ்வளவு வேலை செய்யறாரு இப்படி நடந்திருக்குமா, யோசிக்கணும் யோசிக்கணும். யாரு யார பத்தி வந்துட்டா கூட இல்ல, பலவீனங்கள் மாத்திரம் இல்ல, கேக்குறது மாத்திரம் இல்ல, நான் என் கண்ணால பார்த்தேன் அவர் இப்படித்தான் சொன்னாரு அப்படின்னா கூட அது உண்மையாயிடுமா, இல்ல யோசிக்கணும். புது சிருஷ்டி, ஒரு சகோதரன் மேல அன்பு, நான் என்ன அன்பு தெரியுங்களா, அந்த எதிர்பார்க்காத அன்பு, எப்பேற்பட்ட அன்பு தெரியுங்களா, அந்த அன்பினுடைய ஒரு குவாலிட்டி என்ன தெரியுங்களா, யாரு யார பத்தி யாருக்கிட்ட சொன்னாலும் டக்குன்னு நம்பாது, நிதானிக்கும், ஸ்பிரிச்சுவலா நிதானிக்கும். ஒருவேளை சந்தேகம் வந்துச்சுன்னா, ஓகே நான் இந்த விஷயத்தை சம்பந்தப்பட்டவங்களோட டிஸ்கஸ் பண்ணிடுறேன், அப்புறம் பிலீவ் பண்றேன். என்ன, ஏன்னா அந்த சகோதரன் மேலயோ அந்த சகோதரி மேலயோ இந்த புது சிருஷ்டி வச்சிருக்கக்கூடிய அந்த தேவ அன்பு அவங்களை அப்படிப்பட்ட ஒரு டெசிஷனுக்கு தான் அழைத்து சொல்லும் சரிங்களா. இது சகோதர சகோதரிகளை எல்லா பலவீனங்களையும் யூஸ் பண்ணலைன்னா, நீங்க சிக்ஸ்த் சென்ஸ் யூஸ் பண்ணல, அந்த தேவன் கொடுத்த பரிசுத்தாவி யூஸ் பண்ணல, அந்த பரிசுத்தாவினால தெரியக்கூடிய அந்த அறிவு நம்ம பயன்படுத்தல, ரொம்ப சிம்பிள். இது புது சிருஷ்டியினுடைய கிரியை கிடையாது, அவங்களுடைய அறிகுறி கிடையாது, அவங்களுடைய அடையாளம் கிடையாது, ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். இன்னைக்கு நம்ம நினைச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒருவேளை நமக்குள்ள மனஸ்தாபங்கள் குழப்பங்கள் வந்துட்டா எதனால தான் வருது, இந்த ஆறாவது அறிவு நாம கூட என்ன பண்ணிடுறோம், அது பின் சீட்ல தான் வைக்கிறோம், இந்த அஞ்சு தான் யூஸ் பண்றோம், கேக்குறது அப்படியே பேசுறது, பாக்குறது அப்படியே பேசுறது இல்லீங்களா, சரியா உணர்ந்து கொள்றது இல்ல, ஒரு மாம்ச எண்ணத்துல பாக்குறது, பலவீனத்துல பாக்குறது, உலக ஞானத்துல பாக்குறது இல்ல, இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் விஷயம். தேவனுடைய ஆவி இல்லாட்டி இதை புரிஞ்சு கொள்றது கஷ்டம், ஆவி மாத்திரம் தான் பயன்படுத்தணும், வேற இல்ல. அப்ப நம்ம சொல்லிட்டோம், இன்னைக்கு இந்த புது சிருஷ்டிகளுக்கு என்ன முக்கியம் பண்ணணும்னா, அந்த அறிகுறிகள் காமிக்கணும், அந்த ரெண்டு எவிடன்சஸ் ஆஃப் லவ் அண்ட் டிவோஷன் இல்லீங்களா. அப்ப அது காமிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மனசுல ஒன்னு வைக்கணும், என்ன பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த தேவனுடைய சித்தம் என்னன்னு அவங்க என்ன பண்ணும், முதல்ல என்னுடைய காரியம் பத்திட்டு தேவனுடைய சித்தத்துல என்ன இருக்குது அவங்க டிசைட் பண்ணும். அவங்க டிசைட் பண்ண போறது கூட எப்படித்தான் நம்ம டிசைட் பண்ண முடியும்னா, அந்த ஆறாவது அறிவு இருக்குது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு மாத்திரம் கொடுத்திருக்கிறார், விசேஷமா அந்த ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் அது கூட நம்ம பயன்படுத்தணும். இது பயன்படுத்தும் போது மாத்திரம் தான் ஆவிக்குரிய விஷயங்கள் நமக்கு முன்னாடி மாசு இல்லாம திறக்கும், அந்த இதுல நிக்கும் பொழுது தான் நம்ம இதை வந்துட்டு செய்ய முடியும். அப்போ இதோட நம்ம இந்த பாடத்தை நம்ம முடிக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வாரம் நம்ம பார்க்க போற பாரம் என்ன அப்படின்னா, புது சிருஷ்டிகளின் அழைப்பு, தி கால் ஆஃப் தி நியூ கிரியேஷன். அவங்க எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு காலத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த அழைப்பினுடைய மகிமை என்ன, இந்த அழைப்பு சம்பந்தமான எல்லா விஷயங்களும் நம்ம நெக்ஸ்ட் பாடத்துல பார்ப்போம். புது சிருஷ்டிகளின் அழைப்பு, தி கால் ஆஃப் தி நியூ கிரியேஷன். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.